இன்னைக்கு நாம பார்க்க போகிற வேத பகுதி இன்னும் ஒரு சிக்கலான வேத பகுதி. சிக்கலான வேத பகுதிகளாக தெரிவு செய்து அதையெல்லாம் ரொம்ப கவனத்தோடு நம்ம ஆராய்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சிக்கலான வேத பகுதி 1 சாமுவேல் 28 அதிகாரம். 1 சாமுவேல் 28 அதிகாரம் இந்த பகுதியில நாம் சவுலை சந்திக்கிறோம். இஸ்ரவேலின் அரசனாக ஆண்டவரால் நியமிக்கப்பட்ட சவுலை சந்திக்கிறோம். அந்த சவுலோடு ஒரு எந்தோர் என்ற ஒரு இடத்துல இருந்த ஒரு அஞ்சன பார்க்கிறவர், அந்த அஞ்சனம் பார்க்கிறவர், நான் சுருக்கமா அஞ்சனக்காரின்னு பேர் வச்சிருக்கிறேன். சரி, நம்ம ஊர்ல சொல்றது இல்லையா, செய்யற செயலுக்கு ஒரு பின்னுக்குற போட்டு. ஆகவே சவுலும் எந்தோரின் அஞ்சனக்காரியும் இவங்களை பத்தி தான் முக்கியமான ஒரு கேரக்டர்ஸ் இந்த பகுதியில அதை பார்க்க போகிறோம். இந்த பகுதியை பற்றிய சிந்தனை வருகிற பொழுதெல்லாம் எனக்கு என் மனம் வந்து 36 வருடங்களுக்கு முன்பாக நிகழ்ந்த சம்பவத்தை நினைச்சு பார்க்க வைக்கிறது. அத்தனை வருடங்களுக்கு முன்பாக நான் பிரிட்டன்ல வேல்ஸ் என்ற இடத்துல, வேல்ஸ் பகுதியில இறையியல் கல்வி பெற்றுக் கொண்டிருந்தேன். அப்ப கர்த்தருடைய கிருபையினால அங்க எனக்கு ஒரு பழைய ஏற்பாட்டில் ரொம்பவுமே திறமை வாய்ந்த ஒரு பேராசிரியர் கிடைத்தார். அந்த கல்லூரிக்கு அவரே கூட தலைவராக இருந்தார். அன்னைக்கு பழைய ஏற்பாட்டில் அவருக்கு நிகராக இருந்தவர்கள் அத்தனை பேர் இருக்கல. பிரபலமாக இருந்த பொழுதும், இந்த பிரபலமாக பல பேரால அவர் அறியப்படாமல் இருந்த பொழுதும், அவரை தெரிஞ்சிருக்க வேண்டிய எல்லாருக்குமே அவர் நல்லா தெரிந்திருந்தது. பழைய ஏற்பாட்டு இறையில் அவர் கை தேர்ந்தவர் மட்டுமல்ல, அவர் அருமையான பிரசங்கி கூட. பழைய ஏற்பாட்டு எபிரேய மொழி, புதிய ஏற்பாட்டு கிரேக்க மொழியிலெல்லாம் பாண்டித்யம் பெற்றிருந்தார். வேதத்தினுடைய அதிகாரத்தில் ஆணித்தரமான நம்பிக்கை வைத்திருந்தார். ஒவ்வொரு வேத பகுதியையும் மூல மொழிகளின் அடிப்படையில் ஆராய்ந்து இறையியல் பூர்வமாக தெளிவான விளக்கம் அளிப்பதில் அவர் ரொம்ப சிறப்பானவராக இருந்தார். நாங்கள்லாம் படித்த பொழுது இதை எங்களுக்கு ரொம்ப வலியுறுத்தி இருக்கிறார். இந்த மாதிரி செய்யறது தான் இன்னைக்கு அங்க பிரிட்டன்ல கூட இல்லைன்னு அவர் கவலைப்பட்டு இருக்கிறார். அவருடைய பெயர் வந்து ஜான் சி ஜே வைட். நம்ம மாணவர்கள்லாம் அந்த காலத்துல, அது மட்டும் மற்றவர்களும் கூட அவரை வந்து இந்த ஃபர்ஸ்ட் நேம் சொல்லி கூப்பிட மாட்டாங்க. மிஸ்டர் வைட்னு தான் நாங்க எல்லாமே அவரை கூப்பிடுறது. அவர் வந்து அவருடைய முதல் பேரை சொல்லி அழைக்கக்கூடிய உரிமை இருந்தவங்க கொஞ்ச பேர் தான் இருந்திருக்கலாம். அவ்வளவு தூரத்துக்கு அவரை மதிச்சாங்க. ரொம்பவும் தாழ்மையானவர். அவருடைய தாழ்மை யாரும் கவனிக்காமையே இருக்க முடியாது, அந்த அளவுக்கு தாழ்மையானவராக இருந்தார். அவர்கிட்ட நான் பழைய ஏற்பாட்டு இறையிலையும் வெளிப்படுத்தல் விசேஷம், இப்ரேய மொழியை கற்றுக்கொள்ளுகிற பெரிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. கிரேக்க மொழியோட இப்ரேய மொழியும் எப்படா படிக்க போறேன்னு நான் ஒரு கொஞ்சம் ஷாக்கா இருந்தது. ஆனா சொல்லல, அது அவர் என் முகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாரோ தெரியாது. ஒரு நாள் என்கிட்ட வந்து இந்த புஸ்தகம் உங்களுக்கு தான் கொடுத்தார், ரொம்ப ஹெவியா இருந்துச்சு, என்னன்னு திறந்து பார்த்தா அது ஹீப்ரூ பைபிள். ஹீப்ரூ பைபிள். அவர் சொன்னாரு, இந்த பாடத்தை நீங்க எடுத்தா நல்லது. நான் படிச்ச பொழுது லண்டன் பைபிள் காலேஜில் ஏர்னஸ்ட் கேவன் என்று சொல்லுகிற ஒரு சிறப்பான பேப்டிஸ்ட் இறையியல் அறிஞர் அப்ப இருந்தார். அவர்கிட்ட கீழே படிச்சாரு. இதெல்லாம் 1950ஸ்ல. அப்ப நான் எப்ரேய மொழியை கத்துக்கிற பொழுது இதை எனக்கு கொடுத்தாங்க, அதை என் கையெழுத்து போட்டுருக்கிறது உங்களுக்கு நான் கொடுக்குறேன்னு. இதுக்கு பிறகு நான் செய்ய மாட்டேன்னு என்ன சொல்றது. சோ வாங்கி வச்சுக்கிட்டேன். அப்பவே இப்பதான் ரீசெண்டா இந்த பகுதியை பத்தி நினைச்ச பிறகு பார்த்தேன். எந்த இருக்கு பாருங்க, அது வந்து அவர் கொடுத்தது. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டார், அதை எனக்கு குடும்பம் என் லைப்ரரியில வைக்கலாம்னு. இல்ல நான் மேல போன பிறகு வேணும்னா கொடுத்துட்டு போறேன், அதுக்கு முந்தி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். அவங்களுக்குலாம் தெரியுமே ராபர்ட் ரைட், ராபர்ட் வெட்டி, அவர் வந்து பெரிய லைப்ரரி ஒன்று வச்சிருக்கிறார். ஆகவே இந்த மிஸ்டர் வெயிட் கிட்ட நான் இந்த ஒன்று சாமுவேல் ரெண்டு சாமுவேல் நான் படிச்சிருக்கிறேன். அன்னைக்கு 36 இயர்ஸுக்கு முந்தி அவர் கொடுத்த விளக்கம், அதுக்கு முந்தைய அந்த பகுதியில் எனக்கு அவ்வளவு தெரியாது. இன்னைக்கும் அவர் முன்னுக்கு இருந்து பேசுற மாதிரி என் மனசுல நல்லா பதிஞ்சு போயிருக்குது. அந்த அளவுக்கு ஓல்ட் டெஸ்டமெண்ட் இல்ல, அவர் வந்து ரொம்பவும் பாண்டித்யம் உள்ளவர். அவர் சொன்னாருன்னா கேட்கலாம். அந்த மாதிரி அவங்கள நம்ம சொல்லுவோம் அந்த ஓல்டு ஸ்கூல், அந்த ரிஃபார்ம்ட் பியூரிட்டன் ட்ரெடிஷன்ல வந்தவங்க. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு ஓல்ட் ஸ்கூல் அவங்கள பாக்குறது கஷ்டம். நம்ம புஸ்தகத்துல தான் பாக்கலாம், ஜான் ஓவன், ஜான் பனியன் அப்படின்லாம் வாசிக்கிறோம் இல்லையா, அந்த இதுல வந்தவர். இந்த இடத்துல இதெல்லாம் நான் சொல்றேன்னா, இந்த ரெண்டு ஒன்னாவது ரெண்டு சாமுவேல் அவர்கிட்ட நான் படிச்சிருக்கிறேங்கிறது தான். ஆகவே நம்ம ஆராய போகிற இந்த பகுதி 36 வருஷத்துக்கு முந்தி அவர் கொடுத்த விளக்கம் என் கண் முன்னுக்கு இப்பவும் இருக்கு. இப்ப எந்த வேத பகுதியில இருந்து நம்ம விளக்கங்களை பெற்றுக் கொள்வதற்கு வேத விளக்க விதிகளை நான் முறையாக பயன்படுத்தணும்னு தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறேன். முக்கியமா இந்த பகுதியை விளங்கிக் கொள்ள இதனுடைய உடனடி சந்தர்ப்பம் இம்மீடியட் கான்டெக்ஸ்ட், அதனுடைய விரிவான சந்தர்ப்பம் லார்ஜர் கான்டெக்ஸ்ட் ரொம்ப அவசியமா இருக்கு. இப்ப ஒன்னொன்னு வந்து பழைய ஏற்பாட்டு வேத இறைகளை படிக்கிற பொழுது புதிய ஏற்பாடை விட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இந்த பழைய ஏற்பாட்டுல இருந்து நம்ம கத்துக்கிற பொழுது பழைய ஏற்பாட்டு இறைகள் நமக்கு தெரிந்திருக்க வேண்டியது அவசியமா இருக்குது. அதே நேரம் சிஸ்டமேட்டிக் தியாலஜி அதுவும் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டை பாக்குற பொழுது புதிய ஏற்பாட்டுல எல்லாம் தெளிவா இருக்குது. பழைய ஏற்பாட்டு முன்னோக்கி பார்க்கிறதுனால அநேக காரியங்கள் தீர்க்க தரிசனமாகவும் அது உள்ளடங்கி காணப்படுகிறது. ஆகவே புதிய ஏற்பாடு தான் அதுக்கான தெளிவான விளக்கங்களை கொடுக்கிறது. புதிய ஏற்பாட்டை வச்சுதான் நம்ம பழைய ஏற்பாட்டை எப்பவும் படிச்சு எந்த இறையில் விளக்கங்களையும் தீர்மானிக்கணும். ஏன்னா புதிய ஏற்பாட்டுல தான் அதெல்லாம் தெளிவா இருக்கு. வேத சத்தியம் வந்து ஒரு படிமுறையாக வளர்ந்து போகிற விதத்துல ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ரெவலேஷன் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு கடைசியில முழுசா நிறைவேறி இருக்கு. ஆகவே அதை நம்ம மனசுல வச்சு படிக்கணும். உண்மையிலேயே பழைய ஏற்பாட்டை படிக்கிற பொழுது ரொம்ப காரியங்களுக்கு நமக்கு கொஞ்சம் புரிஞ்சு கொள்ள முடியாத மாதிரி இருக்குதுன்னு நம்ம மனசுல தோன்றுகிற பொழுது அதை பார்த்து ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் புதிய ஏற்பாடு வந்து தெளிவாக இருக்கிறதுனாலதான் நம்ம புதிய ஏற்பாட்டை வைத்து பழைய ஏற்பாட்டை பார்க்க வேண்டி இருக்குது. இப்ப பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கைக்கெல்லாம் தெளிவான விளக்கம் வேணும்னா எப்ரேயர் நிருபம் ரொம்ப அவசியம். எப்ரேயர் நிருபத்துல எல்லாம் பழைய ஏற்பாட்டுக்கு விளக்கங்கள் நிறைய இருக்கு. அந்த மாதிரி ஓப்பனா வெளிப்படையான விளக்கங்களை அது பற்றி நம்ம பழைய ஏற்பாட்டுல பார்க்க முடியாது. அது நம்ம மனசுல வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் எந்த வேத பகுதியையுமே ஆராய்கிற பொழுது அதனுடைய இலக்கிய வகை நமக்கு ரொம்ப அவசியம். வாட் கைண்ட் ஆஃப் லிட்ரேச்சர், அது ஒரு பாட்டா, சங்கீதமா, இது ஒரு உவமையா, இது ஒரு அடையாள மொழியில இருக்கிறதா, உரைநடையா, இதெல்லாம் பார்க்கணும். அப்படி இப்ப நம்ம முன்னுக்கு இருக்கிற வேத பகுதியை பார்க்கிற பொழுது இது வரலாற்று நிகழ்ச்சி, ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், ஹிஸ்டாரிக்கல் இவெண்ட், நடந்து முடிந்த ஒரு வரலாற்று நிகழ்ச்சி. அந்த நடந்து முடிந்த அந்த வரலாற்று சம்பவங்களை நம்ம விளங்கிக் கொள்ள முயற்சி செய்யணும். இனி அதை நம்ம ரிப்பீட் பண்ண முடியாது, ஏன்னா அது நடந்து முடிந்த சம்பவம். அதே நேரம் அதுல இருந்த பாடங்களை கத்துக்கலாம். இந்த விஷயத்துல தான் ரொம்ப பெடிகாஸ்டல் இதுல இருக்கிறவங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்குது. இப்ப ஆக்ஸ் புக் ஆஃப் ஆக்ஸ் எடுத்து பார்த்த அப்போஸ்தல நடவடிக்கை, அவங்க அது வரலாற்று புஸ்தகம்னே பார்க்காம கவனிக்காம அது ஒவ்வொரு காரியமும் இன்னைக்கு நடக்கணும்னு பாக்குறாங்க. யூ கான் டூ தட், அது செய்ய முடியாது. அதே போல இங்கேயும் இந்த இது ஒரு வரலாற்று நூல் என்பதை மனசுல வச்சுக்கணும். அப்ப வரலாற்று நூலை எப்படி படிக்கணும்னு ஒரு சிஸ்டம் இருக்குது, ஒரு வேத விளக்க விதிகம் இருக்கு. அதை மீறி நம்ம பார்க்க கூடாது. சில பேர் என்ன நினைக்கிற, இது வேத புஸ்தகம், அது இது ஒரு ஸ்பிரிச்சுவல் புஸ்தகம்னு, அதுல எல்லா பகுதியும் எங்க இருந்தாலும் ஆவிக்குரிய ஆவிக்குரியன்னு எதையோ தேட பாக்குறேன், ஒரு மேஜிக் மாதிரி. அது ரொம்ப தப்பு. சாதாரணமா நூல்கள் படிக்கிற நேரமும் வரலாற்று நூலை எப்படி படிக்கணும், உரைநடை எப்படி படிக்கணும் எல்லாம் அந்தந்த மொழியில ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு பிரின்சிபல் இருக்கு, இந்த விதிகள் இருக்கு, அந்த விதிகளை எங்கேயும் பயன்படுத்தணும். இது வரலாற்று நிருபமாக இருந்தாலும், ஒரு வரலாற்று பகுதியாக இருந்தாலும், இதுல டீச்சிங் இருக்குது, போதனைகள் இருக்கு. அப்ப அந்த நிகழ்ச்சியை புரிந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியின் அடிப்படையில் வருகிற போதனைகளை நாம பெற்றுக்கொள்ளணும், அதை வாழ்க்கையில பயன்படுத்தணும். இன்னொன்னு, சிக்கலான வேத பகுதிகளை பொறுத்த அளவுல அதிக அளவுக்கு நம்மால் முடிந்த வேதத்தின் போதனைகளுக்கு முரண்பாடு இல்லாத சிறப்பான ஒரு விளக்கத்தையே அடைய பார்க்கணும். இங்கிலீஷ்ல சொன்னா இது த பெஸ்ட் பாசிபிள் less controversial interpretation. பாத்தீங்களா, அந்த பகுதியும் சிக்கலானதுல, ஏன்னா அதுல தீர்மானமா உறுதியா எல்லாம் சொல்ல முடியாது, ஆண்டவர் அதை வெளிப்படுத்தாம இருந்தா அந்த பகுதியில. ஆகவே சில விஷயங்களுக்கு நம்ம பதிலே கிடைக்காது, யாருமே கொடுக்க போறதில்லை, அதை நம்ம ஒத்துக்கணும், ஏற்றுக்கணும். சோ என்ன பார்க்கணும், இதுல எப்பவுமே த பெஸ்ட் பாசிபிள் லெஸ் கான்ட்ரவர்ஷியல் இன்டர்பிரிட்டேஷன், அதுதான் நம்ம பார்க்கணும். அதாவது மற்ற வேத பகுதிகளுக்கு முரணா இல்லாமல், மற்ற பகுதியில கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா விதமான இறைகள் போதனைகளுக்கும் முரணா இல்லாமல், இதுக்கு என்ன த பெஸ்ட் பாசிபிள் இன்டர்பிரிட்டேஷனுக்கு வரலாங்கிறத தான் நம்ம பார்க்கணும். அதுக்காகத்தான் நம்ம கஷ்டப்பட்டு படிக்கணும், ஜெபம் பண்ணணும். இந்த இடத்துல ரெண்டு முக்கியமான காரியங்களை சொல்லணும் நினைக்கிறேன். ஊகம் பண்ணுவது தவறு, எந்த பக்கத்துல இருந்தாலும். அத நான் ரொம்ப உறுதியா உங்களுக்கு சொல்றேன், ஸ்டாப் கெஸ்ஸிங். இங்கிலீஷ்ல சொல்ல போன ஊகம்னா கெஸ் பண்றது. யூ ஷுட்ன்ட் கெஸ். நம்ம கெஸ் பண்ற நேரம் என்ன சொல்றோம், என்ன செய்யறோம், நம்ம கொடுத்திருக்கிற வேதம் எழுதின பரிசுத்த ஆவியானவரை ஒழுங்கா எழுதலன்றோம். கெஸ் பண்ண விடுவாரா? ஏன்னா வேதம் தெளிவு உள்ளது, இட் இஸ் பெர்ஸ்பிக்யூஸ், தெளிவா தான் இருக்குது. நம்மளுக்கு தான் தெளிவு இல்லை, நமக்கு தான் அறிவு குறைவு, ஞானம் குறைவு. அஸ் ஃபார் அஸ் கடவுளை பொறுத்த அளவுல இட் இஸ் கிளியரா தான் கொடுத்திருக்கிறாரு. பல காரியங்கள் நம்ம தெரிஞ்சுக்க கூடாதுன்னு அவர் சொல்லவே மறுத்திருக்கிறார். அதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை, அங்க நம்ம போகவே கூடாது. சரிங்களா, பரலோகம் எப்படி இருக்கும், எத்தனை ரூம் இருக்கும், கம்ஃபர்டபுளா இருக்குமா எனக்கு, இதெல்லாம் தேவையில்லாத கேள்வி, போகவே கூடாது. போக சில பேர் போக போறதில்ல, சில பேர் போக போறாங்க, அதோட நிறுத்திக்கணும். அங்க போனா பிறகு அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். சில க்ளூஸ் கொடுத்துருக்கு வேதம், அது எவ்வளவு அருமையான இடம், சமாதானமான இடம், இந்த உலகத்துல இருக்கிற உறவு முறைகள், கல்யாணம் பண்றவங்களாம் அங்க இல்ல, அதெல்லாம் சொல்லி இருக்கு. சொல்லி இருக்கிற அளவுல தான் புரிஞ்சுக்க பார்க்கணும். சோ தேர்ஃபோர் நம்ம எப்பவுமே கெஸ் பண்ணவே கூடாது. அது ஒரு ஒரு பயிற்சியா வச்சுக்கிட்டாலும் நல்லது. அதாவது ஐ எம் நாட் கோயிங் டு கெஸ் கெஸ் பண்ண மாட்டேன், ஊகம் பண்ண மாட்டேன். இன்னொன்று இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க ஒரு வார்த்தை அசம்ஷன். அசம்ஷனுக்கும் கெஸ்ஸிங்குக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஒரு அசம்ஷன் சொன்னா இதுதான் சரியானதுன்னு தீர்மானிக்கிறது சில காரணிகளை வைத்து, அது ஓகே, அதுக்கு அனுமதி இருக்கு. ஆனா கெஸ் பண்றதுக்கு அனுமதி இல்லை. ஸோ அதை எப்பவுமே கெஸ் பண்றத தவிர்த்துக்கணும். இப்ப இந்த பகுதிக்குள்ள நுழைஞ்சு, அதாவது ஒன்னு சாமியில் 28 போய் அதுக்கு நேரடியாக விளக்கம் கொடுப்பதற்கு முன்பாக, இந்த பகுதிக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பொதுவான விளக்கங்களை நம்ம பார்க்கணும். முதல்ல பாக்குறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இந்த பகுதியை பற்றி அநேக தேர்ந்த இறையியல் அறிஞர்களும் கூட தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஞானத்தின்படி விளக்கங்களை கொடுத்திருக்கிறார்கள். அவர்களும் கூட எல்லாருமே ஒரே விதமான விளக்கத்தை கொடுக்கவில்லை. அதிலிருந்து இந்த பகுதிக்கு விளக்கம் கொடுப்பதில் இருக்கிற சிக்கலை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. பாத்தீங்களா, அதனால இன்னைக்கு பாடம் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பெரியவர் இருந்து அவர் வித்தியாசமா சொல்லியிருந்தா, பாஸ்டருக்கு தெரிஞ்ச இவ்வளவு பெரிய மனுஷனா இருந்து தெரியாம போயிருச்சேன்னு நினைக்கக்கூடாது, அது தப்பு. நம்ம எல்லாமே குறைபாடு உள்ளவர்கள். நானும் கூட 30 வருஷத்துக்கு முந்தி இருந்த ஒரு காரியத்தை நினைச்சிருந்தத மாத்திக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா ரொம்ப ரொம்ப வளர வளர படிக்க படிக்க நமக்கு அறிவு கூடுது, தெளிவு அதிகமா ஏற்படுது. ஆகவே ஆண்டவர் அதிகமா தெளிவை கொடுக்கிற அவருக்கு நன்றி சொல்லிக்கணும். சோ நம்ம வந்து மற்றவங்களை தவறா நினைக்க கூடாது. எவ்ரிபாடி இஸ் நாட் பெர்ஃபெக்ட். ஜான் கால்வினும் ஜான் பனியனும் முழுக்கு சாரி ஜான் பனியன் இல்ல ஜான் ஓவனும் ரெண்டு பெரிய மலைகள் பாப்டிசத்தை பத்தி இப்ப நான் விசுவாசிக்கிறது அவங்க ரெண்டு பேரும் விசுவாசிக்காம ஆப்போசிட்ட விசுவாசித்தாங்கிறதுக்காக அவங்கள தரக்குறவா மதிச்சு இங்க இருக்கிற புஸ்தகம்லாம் தூக்கி போட்டுறதா கவுன் உட்கார்ந்துருக்கிறாரு பாருங்க. அன்னைக்கு அவங்களுக்கு அவ்வளவுதான் லைட் அந்த விஷயத்துல கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த விஷயத்துல லைட் அடிக்கிறதுக்கு வேற ஆண்டவர் பயன்படுத்தி இருக்காரு. ஆனா 98 விதமா எவ்வளவு காரியங்களும் நம்ம ஒத்து போறோம். சோ தேர்ஃபோர் நம்ம மற்றவங்களை வந்து தவறா குறைவா மதிப்பிடக்கூடாது. நமக்கு ஆண்டவர் கூட தெளிவா கொடுத்திருந்தாருன்னா அது பெட்டர் சரிங்களா. அதுக்கு ஆண்டவரை தேங்க் பண்ணிக்கணும், அது தாழ்மையா இருந்துக்கணும். இனி இப்ப என்னது, இந்த எல்லா விளக்கங்களுமே இந்த பகுதிக்கு கொடுக்கப்பட்டது. இந்த அஞ்சனக்காரி, நான் அஞ்சனக்காரின்னு சொல்றேன், அஞ்சனம் பார்க்கிறவர் அப்படின்னு தான் அங்க எழுதி இருக்குது. இறந்தவர்களோடு பேசுகின்ற தன்னுடைய வித்தையை செய்த பொழுது, இப்ப எனக்கு வந்து அந்த மனுஷிய பார்த்து இது எப்படி செய்யறன்னு கேக்குறதுக்கு அவ உயிரோட இல்ல. எங்க ஊர்ல அஞ்சனக்காரெல்லாம் இருக்கிறாங்களோ தெரியும், அது இருந்தாலும் இருப்பாங்க. அந்த டெரட் கார்டு இது பண்றாங்க, நான் யாரையும் சந்திச்சு பேசணும்ல போக வேண்டியிருக்கல. ஐ டோன்ட் நோ ஹவு ஷி டஸ் இட், அவ எப்படி செய்யறாங்கிறது எனக்கு தெரியாது. இருந்தாலும் ஒரு கிறிஸ்தவன்கிற முறையில ஒண்ணு தெரியும், அது தப்பு, அதுல ஒண்ணு இல்லங்கிறது மட்டும் தெரியும். ஏன்னா அந்த மாதிரி நம்பிக்கை உள்ளவங்க மட்டும்தான் அங்க போய் ஏமாந்து போயிடுவாங்க. எனக்கு தெரியும் இந்த ஜோசியம் பாக்குறாங்களே, எனக்கு தெரியும் அந்த காலத்துல ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு வந்து நானும் கூட கொஞ்சம் நம்பி இருந்திருக்கிறேன். இப்ப அதுக்கு ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இதெல்லாம் பொய்ங்கிறது நல்லா எனக்கு தெரியுது சரிங்களா. இந்த அஞ்சனக்காரி இந்த இறந்து போனவங்களோட பேசுகிற அந்த வித்தைய செய்த பொழுது அங்கு வந்தது சாமுவேலா, அதாவது தீர்க்க தரிசியான சாமுவேலா இல்லையா என்பதுலதான் எல்லாருமே முரண்படுறாங்க. இப்ப அதை முதலில் தீர்மானித்து இந்த பகுதிக்கு விளக்கத்தை கொடுக்க போயிருக்கிறாங்க. ஆகவே பொதுவாகவே ஒரு பகுதியினர், இந்த பகுதிக்கு விளக்கம் கொடுத்தவங்க ஒரு பகுதியினர், இந்த பகுதியில் அந்த எந்தோரின் அஞ்ஞானக்காரியின் மாயத்தினாலே இதையோ செஞ்சாலியா மாயவித்தையாலே ஒரு எழுந்து வந்தவர் சாமுவேல் இல்லை என்று விளக்கி இருக்கிறார்கள். அப்படி வந்தது சாமுவேலை போல தோற்றமளித்த ஒரு போலியே என்றும் சொல்லி இருக்கிறார். ஒரு ஃபேக், அது பாக்குறதுக்கு சாமுவேல் மாதிரி இருந்துச்சு, பட் இட் இஸ் நாட் ரியலி சாமுவேல் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இப்ப ரெண்டாவது வகையினர், அந்த அஞ்சனக்காரி எழுப்பியது சாமுவேலே என்றும் அவளால் தன் மாயத்தால் அப்படி செய்ய முடிந்தது அல்லது அவள் மூலம் பிசாசு அதை செய்தது என்று விளக்கி இருக்கிறார்கள். அப்ப அந்த ரெண்டு பேருக்கும் முரண்பாடு இருக்கு. ஒருத்தங்க வந்தது சாமுவேல் இல்ல, சாமுவேல போல தோற்றமளித்த ஒரு போலி அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது வகையினர், அஞ்சனக்காரி அப்படி எழுப்பியது சாமுவேலே, ஆனால் அவளுடைய மாயத்தால் அது செய்ய முடிஞ்சது, இல்லாட்டி பிசாசு அதை செய்ததுன்னு விளக்கி இருக்கிறான். இந்த ரெண்டு பிரிவு மட்டும் இல்லாமல் மூன்றாவது ஒரு பிரிவு இருக்கிறது. இந்த முதல்ல சொன்ன ரெண்டையுமே கூட ரொம்ப நல்ல இறையியல் அறிஞர்கள் நம்பி இருக்கிறாங்க. இந்த மூணாவதையும் ஒரு நல்ல இறையியல் அறிஞர்கள் அதையும் நம்பி இருக்கிறாங்க. அந்த மூணாவது விளக்கத்தை தான் நான் கொடுக்க போறேன் சரிங்களா. இருந்த போதும் இந்த பகுதியில் சில முக்கியமான கேள்விகளுக்கும் நம்ம விட காணணும். முதலாவது, வந்தது சாமுவேல் இல்லன்னா அந்த வந்தது போலியான ஒரு ஃபேக் அப்படின்னு சொன்னா அந்த ஃபேக் மனுஷனால எப்படி தீர்க்க தரிசனம் கொடுக்க முடிந்தது? ஒரு ஹாலோகிராம் மாதிரி பிசாசால் தீர்க்க தரிசனம் சொல்ல முடியுமா? பிசாசு என்னைக்கு உண்மையை பேசியது? அப்ப இந்த பிரச்சனையை போக்குவதற்கு சிலர் இது பிசாசின் வேலை தான் என்றும் அது பேசியது உண்மை இல்லை பொய் என்றும் சொல்லுகிறார்கள். அதை நம்ம பார்க்கணும். இரண்டாவது, சாமுவேல் வந்தார் என்றால் அவர் எங்கிருந்து வந்தார், அவரை வரவழைத்தது யார், பரலோகம் போன ஒருத்தரால திரும்பி வர முடியுமா? அவர் சவுலை பார்த்து நாளை நீ என்னோடு இருப்பாயே என்று சொன்னாரே, அப்படியானா சவுல் பரலோகம் போனானா? எப்படியான கேள்வியும் இந்த மாதிரி கேள்வி கேட்கிறவங்கலாம் ரொம்ப வேதத்துல பல விஷயங்கள்ல அவங்களுக்கு இறையில் அறிவு குறைவாக இருப்பதனால இதுவெல்லாம் இந்த பகுதியில கேட்க கூடாத கேள்வி உண்மையிலேயே, சரிங்களா? நிச்சயமா கேட்கவே கூடாது. நத்திங் டு டூ வித் த பேசேஜ். அப்படியான கேள்வி இருக்கு. நீ உங்களுக்கு இந்த மாதிரியான கேள்விகள் இருக்கு, உங்களுக்கு சில பேர் கேட்டிருக்கிறீங்க, அதனாலதான் அதை சொல்றேன். இனி அடுத்து மூணாவது, இந்த அஞ்சனக்காரி தன் மாய வித்தியை செய்த பொழுது அங்கு வந்த உருவத்தை பார்த்து அவன் ஏன் பயந்தாள், அவள் எப்படி தனக்கு முன்னால் இருப்பது சவுல் என்று தெரிந்து கொண்டாள்? இந்த கேள்விகளுக்கும் விடை தேவை. சரி, நாலாவது, சாமுவேல் தான் வந்தார் என்றால் உண்மையிலேயே அது சாமுவேல் தான் ஃபேக் இல்லைன்னு சொன்னா ஏன் அவர் வரணும், அதுக்கு அவசியம் என்ன, அதன் மூலமாக சாமுவேல் சாதித்தது என்ன? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் தேவை. உங்கள் மனதிலையும் இந்த கேள்விகள் இருக்கும். அப்ப இந்த கேள்விகளை எல்லாம் ஒரு பக்கம் இப்ப வச்சுட்டு இந்த பகுதியை அதனுடைய சந்தர்ப்பத்தின் அடிப்படையில முதல்ல ஆராயணும். அது ரொம்ப ரொம்ப அவசியமானது. அதனால அந்த 21 சாமுவேல் 28 தொடர்ந்து வச்சுக்கங்க. நம்ம ரொம்ப கவனமா அந்த பகுதியில பார்க்க போகிறோம். வேத பகுதி, ஒரு வேத பகுதி காணப்படுகிற சந்தர்ப்பமே அதை நாம விளங்கிக் கொள்வதற்கு எப்பவுமே உதவுகிறது. சாம் வோல்டன், ஒரு ரிஃபார்ம் பேப்டிஸ்ட் தியோலோஜியன், அவர் சொல்லியிருக்கிறேன், மனசுல எப்பவுமே இருக்கு, நானும் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், கான்டெக்ஸ்ட் இஸ் ஆல்வேஸ் த கிங். சரிங்களா? வேத விளக்கம் கொடுக்கறதுல, அதை படிக்கிறதுல த கான்டெக்ஸ்ட் இஸ் ஆல்வேஸ் த கிங். ஆகவே இந்த பகுதியின் சந்தர்ப்பத்தின் அடிப்படையில அது நம்ம ஆராயணும். அப்படி செய்கிற பொழுது இந்த பகுதி பற்றிய அனாவசிய கேள்விகளுக்கு எல்லாம் இடமே இல்லாம போயிடும். ஒரு கோழி முட்டை உதாரணம் இங்க போன வாரம் சொன்னேன் இல்லையா, அந்த இந்த வாரத்துலதான் இந்த கோழி முட்டை உதாரணத்தை பாருங்க. இந்த முட்டையில அதுக்கு உள்ள இருக்கிற மஞ்ச கரு, அதை நம்ம சுவைத்து பார்க்கறதுக்கு முன்பாக என்ன செய்யணும், அதை ஓட்ட டீல் பண்ணணும், ஓட்ட எல்லாம் உடைச்சிடணும். அப்புறம் அந்த ஓட்டுக்கு அடுத்தபடியா வெள்ளக்கருவை டீல் பண்ணணும், அதெல்லாம் எடுத்துடணும். அதெல்லாம் தாண்டி, ரெண்டையும் தாண்டி தான் மஞ்சக்கருகிட்டயே போக முடியும். அப்ப இந்த முட்டை ஓடு வந்து அதனுடைய விரிவான சந்தர்ப்பம், லாஜ கான்டெக்ஸ்ட். ஒரு முட்டைக்கு லாஜ கான்டெக்ஸ்ட் ஓடு, அதுக்கு இமீடியட் கான்டெக்ஸ்ட் அந்த வெள்ளக்கரு, அதுக்குள்ளதான் இருக்கிறது என்னது, மஞ்சக்கரு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப இதெல்லாம் பார்க்காம மஞ்சக்கரு பத்திய விஷயத்த புரிஞ்சுக்க முடியாது. எல்லாருக்கும் அவசியம் என்ன, ஐயோ மஞ்சக்கருவுல இருந்து ஆரம்பிப்பாங்க, ரைட்? மஞ்சக்கருவுல இருந்து ஆரம்பிக்கிற பொழுதுதான் ஆபத்து வந்துடுது. எங்கெங்கயோ கொண்டு போய் விட்டுருனால கேள்வி கேட்டு, ஏன்னா நம்ம லாஜ கான்டெக்ட் இமீடியட் கான்டெக்ட பார்க்காததுனால. அதனால இப்ப இந்த ஓட்டு ஓடு வெள்ளக்கரு அதெல்லாம் அடிப்படையில இந்த மஞ்சக்கரு ஆராய்ச்சி இன்னைக்கு ஆரம்பிக்கலாம். இப்ப அந்த சந்தர்ப்பத்தை பார்க்க போகிறோம். சவுல் இந்த அஞ்சனக்காரி, இந்த ரெண்டு பேரை பற்றி அந்த பகுதி 28 வசனம், 28 அதிகாரம், 1 சாமுவேல் 28 3 வசனத்துல இருந்து ஆரம்பித்து 25 வசனத்துல முடிவடைகிறது. சரிங்களா? 28 3 இருந்து 25 வசனங்கள் வரையில அந்த பகுதியில தான் இது காணப்படுகிறது. அந்த 3 வசனம் சாமுவேலின் மரணத்தை இங்க அறிவிக்கிறது. பாத்தீங்கன்னா சாமுவேல் இதற்கு முன்பே மரித்து போனான். அப்ப அவர் மரணத்தை பற்றிய அறிவிப்பை நமக்கு கொடுக்கிறதோடு ஆரம்பிக்கிறது. அப்ப ஆரம்பித்து சவுலையும் சாமுவேலையும் பற்றி விளக்கம் அளிக்கிறது. அப்ப இங்க என்ன தெரிஞ்சுக்கணும், இங்க சொல்லப்பட்டிருப்பது வரலாற்றை பின்னோக்கி பார்த்து 25 அதிகாரம் முதல் வசனத்துல சொன்னத இங்க நூலாசிரியர் மறுபடியும் நினைவு கூறுகிறார்னு தெரிஞ்சுக்கணும். அங்க என்ன சொல்லுகிறது, 25:1 சாமுவேல் மரணம் அடைந்தான், இஸ்ரவேலர் எல்லோரும் கூடி வந்து அவனுக்காக துக்கம் கொண்டாடி ராமாவில் இருக்கிற அவனுடைய வளவில் அவனை அடக்கம் பண்ணினார்கள். தாவீது எழுந்து பாரான் வனாந்திரத்துக்கு புறப்பட்டு போனான். இப்ப நம்ம பார்த்து கொண்டிருக்கிற இந்த வேத பகுதி, அதற்கு முன்னால இருக்கின்ற 27வது அதிகாரம் முதலாவது வசனத்திலிருந்து 28வது அதிகாரம் 2வது வசனம் வரையிலான பகுதி, சரிங்களா? அங்க ஒரு பகுதி இருக்கு. அப்ப அந்த 27ல இருந்து 28வது அதிகாரம் 2 வசனம் வரையும் ஒரு பகுதி, அதுக்கு பிறகுதான் இப்ப நாம பாக்குற பகுதி உட்கார்ந்து இருக்குது. இப்ப நாம பாக்குற பகுதிக்கு பின்னுக்கு 29வது அதிகாரம் 1ல இருந்து 11 வரையும், அப்ப அந்த 29வது அதிகாரத்தை போய் பார்க்கிற பொழுது அங்கே பெலிஸ்தர் சேனை ஆபேக்கு கூடி வந்தது பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே 27வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 28வது அதிகாரம் 2வது வசனம் வரையும் உள்ள பகுதியும், 29வது அதிகாரம் 1ல் இருந்து 11 வரையுள்ள பகுதியும் தாவீதை பற்றி சொல்லுகிறது. வாட்சி பார்த்தீங்கன்னா அது தாவீதை பற்றி. அப்படி தாவீதை பற்றி சொல்ல அந்த திடீரென்று அடுத்தடுத்து வருகின்ற அந்த நிகழ்வுகள் ரெண்டையும் ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்து விட்டு இந்த இடத்துல 28வது அதிகாரம் 3ல் இருந்து 25 வரையும் வரலாற்றை பின்னோக்கி பார்த்து சவுலையும் சாமுவேலையும் பற்றி நூலாசிரியர் விளக்க வேண்டியதுக்கு அவசியம் என்ன அப்படின்னு ஒரு முக்கிய கேள்வி இங்க எழுகிறது. இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும், 27வது அதிகாரத்திலிருந்து 29வது வரையுள்ள நிகழ்வுகளை கால அட்டவணைப்படி அடுத்தடுத்து நிகழ்ந்த நிகழ்ச்சிகளாக நாம எடுத்துக்கவே முடியாது. குரானலாஜிக்கல் ஆர்டர்ல இதை வாசிக்க கூடாது, சரிங்களா? ஏன், 28வது அதிகாரம் 3ல் இருந்து 25 வரையும் நம்ம பார்க்க போகிற பகுதி அதற்கு முன்பும் அதற்கு பின்பும் வருகின்ற பகுதிகளோடு உடனடியான நேரடி தொடர்பு இல்லாதது. அப்படியானால் நூலாசிரியர் இதை இங்க கொண்டாந்து நுழைச்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன? இதுக்கு முன்பு நடந்த ஒரு இதை கொண்டாந்து தாவீது வாழ்க்கையில நடக்கின்ற அந்த பகுதியில் நுழைத்திருப்பதற்கு காரணம் என்ன? இந்த பகுதிக்கு முன் வந்திருக்கும், அதாவது 27வது அதிகாரம் இதுல இருந்து 28வது அதிகாரம் 2வது பகுதி வரையில் தாவீது தன்னை கொலை செய்ய சவுல் தேடித்திருக்கிறான் என்பதை உணர்ந்து பெலிஸ்தியர்கள் பகுதிக்கு போய் ரகசியமாக வாழ முடிவு எடுத்தார். தாவீதுக்கும் இது ரொம்ப ஆபத்தான நேரம். 27:1 வாசிக்கிறோம், பின்பு தாவீது, நான் எந்த நாளாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன், இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்று போகும்படிக்கும், நான் அவனை கைக்கு நீங்களா இருக்கும் படிக்கும், நான் பெலிஸ்தரின் தேசத்துக்கு போய் தப்பித்துக் கொள்வதை பார்க்கலும் நலமான காரியம் வேறில்லை என்று தன் இருதயத்தில் யோசித்தான். இதற்கு பிறகே சவுல் அஞ்சனக்காரி பகுதி நுழைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இங்க நூலாசிரியர் தாவீதுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். என்ன, இப்ப நாம ஒரு உதாரணத்துக்கு பாருங்க, நம்ம ஒரு நல்ல டிவி நிகழ்ச்சி ஒண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, அதாவது ஒரு நல்லதுன்னு வச்சுக்கோமே, ஒரு இன்ட்ரெஸ்டா பாத்துக்கிட்டு இருக்கிற நேரம் திடீர்னு அந்த நிகழ்ச்சிக்கு மத்தியில டிவி சேனல் ஒரு முக்கிய அறிவிப்பு என்று சொல்லி அந்த பாத்துக்கிட்டு இருக்கிற நிகழ்ச்சிக்கு இடையில வந்துருது. நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிற நிகழ்ச்சிக்கு இடையில தடையா வந்து அரசு கொடுத்திருக்கிற ஒரு முக்கிய அறிவிப்பு என்று சொல்லி லாக்டவுன் 2 வாரங்களுக்கு நீடிக்க போகிறதுன்னு சொல்ற நம்ம பாத்துருக்கிறோமா இல்லையா? அப்ப நம்ம அமைதியா பாத்துட்டு இருக்கிறோம். அப்ப நம்ம என்னடா ஒரு நம்ம தமிழ் மொழியில சொல்லுவோமே, பூசை நடக்கிற பொழுது கரடி நுழைஞ்ச மாதிரி ஒரு அறிவிப்பு வந்துருதா இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த பகுதி வந்ததா நம்ம நினைக்கலாம். ஆனா இந்த ஆசிரியர் இந்த பகுதியை நுழைப்பதன் மூலமாக தாவீத பார்த்து ஒரு காரியம் சொல்ற, நீ உன் உயிரை காப்பாற்றிக் கொள்ளுவதில் குறியாக இருக்கிறாய், ஆனா அதை விட மோசமானது ஒண்ணு இருக்குப்பா, என்ன தெரியுமா? சகல விதத்திலும் நம்மை விட்டு ஆண்டவர் அடியோடு விலகி போவதுதான் அது, சரிங்களா? இந்த சவுல் வேத பகுதி 28வது அதிகாரம் 3ல் இருந்து 25 வரையும் உள்ளது, அதைத்தான் விளக்குகிறது. அப்ப இங்க சவுல் இங்க கர்த்தர் சொல்ற, சவுலே உன்னை விட்டு நான் அடியோடு விலகி போய்விட்டேன். நீ என்னிடம் வர இனி வழியே இல்லை, உனக்கு முடிவு இதுதான், நீ தொலைந்தா என்று சவுலை பார்த்து பேசுகிறார். இது தாவீதுக்கும் பாடமா இருக்கு. தாவீதே, ஆண்டவர் சொல்றார், தாவீதே சவுல் உன்னை கொலை செய்வதற்காக தேடி திரிந்த பொழுதும் நான் உன்னோடு இருக்கிறேன். அந்த வசதி சவுலுக்கு கிடைக்கல. உன் உயிரே போற அளவுக்கு உனக்கு ஆபத்து வருகிற மாதிரி இருந்த பொழுதும் ஆண்டவர் தாவீதோடு இருக்கிறார். நம்மளும் நினைச்சு பார்க்கணும், நமக்கு உயிரே போற மாதிரி ஒரு ஆபத்து வந்த பொழுதும் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தால் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். இப்ப பாத்தீங்கன்னா எல்லா ஆபத்துக்களுக்கு மத்தியிலும் உயிரே போக போகிறது என்ற நிலையிலும் கர்த்தர் நம்மோடு இருப்பதா, அல்லது எல்லா வசதியும் இருந்தும் ஆண்டவர் நம்மை விட்டு அடியோடு விலகி போவதா, இது ரெண்டுல எது பெட்டர் நம்ம கேட்டு பார்க்கணும். இரண்டாவதை போல கொடுமையானது பயங்கரமானது ஒன்னும் இல்லை. அதாவது ஆண்டவர் நம்மை விட்டு போவது. இப்ப இது ஆங்கிலத்தில் சொன்னா திஸ் இஸ் காட், நம்ம கர்த்தர் அட்டலி அண்ட் கம்ப்ளீட்லி அபாண்டனிங் அ பர்சன், இறுதியா ஒருத்தனை கைவிடுவது. In other words, there is no return, there is no remedy for him. அந்த நிலைமை சவுலுக்கு வந்துட்டது. ஆகவே இங்க ஆசிரியர் வந்து சும்மா சரி கொஞ்ச நேரம் போஸ்ட் பண்ணி வேற எதையாவது இங்க போடுவோமேன்னு சொல்லல. நம்ம பக்தாவதுன்னா அப்படி தப்பெல்லாம் செஞ்சிருவோம். There is a purpose. யார் ஆசிரியர்? பரிசுத்த ஆவியானவர். அவர் இங்க இதை நாலேஜ் இருக்கிறதுக்கு காரணம் இருக்கிறது. இது தாவீதுக்கு ஒரு பெரிய பாடம். சவுலுக்கு எல்லாம் முடிஞ்சு, அவனோட நான் இல்லை, ஆனா உன்னோட நான் இருக்கிறேன், கவலைப்படாது. இப்ப இதனுடைய விரிவான சந்தர்ப்பத்தை பார்ப்போம். இப்ப இந்த கான்டெக்ஸ்ட்ல இந்த பகுதி எங்க எதுக்காக அமைந்திருக்குன்னு பார்த்தோம். விரிவான சந்தர்ப்பம்னா லார்ஜர் கான்டெக்ஸ்ட். இப்போ 28 அதிகாரம் 3 ஒன்னு சாமியில் 28:3-25, அதாவது சவுல் அஞ்சனக்காரி பகுதியை அதுக்கு முன்னும் பின்னும் காணப்படுகிறது பகுதியோடு தொடர்பு படுத்தி ஆராய்வதும் அவசியம். இப்போ இந்த அதிகாரங்களுக்கான ஒரு அவுட்லைன் ஒன்று கொடுக்கிறேன், ஒரு வரைபடம் மாதிரி ஒரு அவுட்லைன். 27-31 வரையிலான அதிகாரங்களுக்கான ஒரு அவுட்லைன் இது. 27 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 28 அதிகாரம் 2 வசனம் வரையும், அதாவது நம்ம பார்த்து கொண்டிருக்கிற பகுதிக்கு முன்னால் இருக்கிற பகுதி வந்து தாவீதினுடைய பிரச்சனையை பற்றி விளக்குகிறது. என்ன பிரச்சனை? அவனுடைய எதிரிகளோடு அவனுக்கு இருக்கும் பிரச்சனை. சவுல் நம்பவன் எதிரி. இப்ப 2 பகுதி இந்த 28 அதிகாரம் 3-25 வசனம் சவுலினுடைய பிரச்சனையை நமக்கு சொல்லுகிறது. சவுலுக்கு என்ன பிரச்சனை? கர்த்தருடைய வார்த்தையோடு அவனுக்கு பிரச்சனை, சரிங்களா? இப்ப 29:30 தாவீதின் விடுதலையை பற்றி சொல்லுகிறது. பெலிஸ்தர்களால் அவன் பாதுகாக்கப்படுகிறான். ஏன்னா சவுலை விட்டு அவன் ஓடி போய் தப்ப முயற்சிக்கிறான். பெலிஸ்தர்களால் அவன் பாதுகாக்கப்படுகிறான். இப்ப இந்த கடைசி 31 அதிகாரத்துல சவுலினுடைய வீழ்ச்சியை பார்க்கிறோம். பெலிஸ்தர்கள் கையினாலே அவனுக்கு அழிவு வருகிறது. அப்ப இது நல்ல மனப்பாடம் பண்ணி வச்சுங்க. என்னது 27:1-28:2 டேவிட் அவனுடைய பிரச்சனை, 28:3-25 வந்து சவுலினுடைய பிரச்சனை கர்த்தருடைய வார்த்தையோட, 29:30 தாவீதுக்கு டெலிவரன்ஸ் கிடைக்குது, விடுதலை கிடைக்குது, அவன் பெலிஸ்தியரால் பாதுகாக்கப்படுகிறான். 31 சவுலின் வீழ்ச்சி பெலிஸ்தியர்கள் கையில். அப்ப இந்த வரைபட விளக்கத்தின் படி பார்க்கிற பொழுது 28:2 வருகிற பொழுது நம் மனசுல எழுகின்ற கேள்வி, தாவீது இந்த இக்கட்டிலிருந்து எப்படி தப்பிக்கொள்ள போகிறான் என்பதா தான் இருக்கும், சரிங்களா? அதை தெரிந்து கொள்வதற்கு தான் நம்ம எப்பவுமே தொடர்ந்து துடிப்போட அந்த அடுத்த வசனங்களை வாசிக்க போவோம், இல்லையா? ஏனென்றால் அதுதானே 28 அதிகாரத்தின் முடிவில் நாம் காண்கின்ற பிரச்சனை. ஆனா நூல் ஆசிரியர் நம்ம எண்ணத்துல எல்லாம் மண்ணை கொட்டிடுறாரு. ஏன் தாவீதுக்கு எப்படா தப்ப போறான்னு நம்ம கேட்கிற நேரம் அவர் புதுசா ஒன்ன கொண்டாந்து திணிக்கிறார். ஏன்னா 28:3 வசனத்துல வாசிக்கிறோம், சாமுவேல் இதற்கு முன்னால் மரித்து போனார் என்று சொல்லி ஏற்கனவே நடந்து முடித்த ஒரு நிகழ்ச்சியை பற்றி நூலாசிரியர் பேச ஆரம்பிக்கிறார். அப்ப சட்டியில பால் கொதித்து பொங்கி வருகிற பொழுது அத மேல தண்ணீர் தெளிச்சா என்ன ஆகும், சர்னு பால் எல்லாம் உள்ளுக்கு போயிடும் இல்லையா. அப்படித்தான் நாம கூட ஃபீல் பண்ணுவோம், நம்ம ஏதோ தெரிஞ்சுக்கலான்ட்டு கொஞ்சம் பார்த்தா இது வேற என்னமோ விஷயம் ஒண்ணு வந்து நிக்குதே அப்படின்ட்டு நம்ம யோசிப்போம். இப்ப நூலாசிரியர் ஒரு கயிறை பிடித்து தொங்கிக் கொண்டிருப்பது போல நம்ம தொங்க விட்டுட்டு 29:9 வர்ற வரைக்கும் இந்த பகுதியில நம்ம தொங்கும்படியாக வச்சிடுறாரு. ஏன்னா நமக்கு பதில் தாவீது எப்படி தப்புறாங்கிறதுக்கு பதில் இந்த பகுதியில இல்ல, அது 29th chapter நம்ம வரணும். அப்ப அது வரையும் ஒரு கயிறை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிற மாதிரி நம்ம தொங்கிட்டு இருக்க வேண்டி இருக்குது. அதுவும் நூலாசிரியர் அதை வேணும்னு தான் செஞ்சிருக்கிறார். உண்மையிலேயே நூலாசிரியர் 27:31 31:1 வரையும் உள்ள நிகழ்ச்சிகளை கால அட்டவணை முறையில் குரானலாஜிக்கலா ஒன்னுக்கு பிறகு இன்னொன்று வருவதாக எழுதியிருந்தா அவருடைய அவுட்லைன் வித்தியாசமா இருந்திருக்கும். எப்படி 27:28 வரையும் ஆரம்பிச்சு அது அடுத்தபடியா 29:1-11 வந்திருக்கும். அது மூணாவதா தான் இந்த நம்ம பகுதி 28:3-25 வரையும் வந்து 30:31 அதுக்கு பிறகு வந்திருக்கும். சோ நம்ம இதை குரானலாஜிக்கலா அடுத்தடுத்து வருவதாக வாசிக்க முடியாது. இது வரலாற்று நிகழ்ச்சியாக இருந்தாலும் இப்ப நான் கொடுத்திருக்கிற இந்த கால அட்டவணை தான் சரியானதுன்னு எப்படி நிரூபிக்கிறது, அதற்கு இந்த இடத்துல ஜியோகிராபி உதவி செய்கிறது, பூலோகவியலா அது வந்து உதவி செய்யும். ஏன்னா 28:4 பெலிஸ்தர்கள் சூனேமிலும் சவுல் கில்போவாவிலும் பாளையம் இறங்கினார்கள் என்று இருக்கிறது. அதாவது சேனைகளை திரட்டினார்கள், ரெண்டு பேரும் சண்டைக்கு ஆயத்தமாக சேனைகளை திரட்டி அங்கு குவித்து வைத்திருந்தார்கள். இது பெலிஸ்தர்களோடு 31:31 சொல்லப்பட்டிருக்கும் போர் ஆரம்பிப்பதற்கு முதல் இரவில் நடந்தது. இந்த பகுதிக்கு நம்ம மறுபடியும் வரப்போகிறோம், புரிஞ்சுச்சா உங்களுக்கு. இங்கதான் கூச்சி வச்சிருக்காங்கன்னு 28:4 சொல்லுது, ஆனா போர் ஆக்சுவலி 31st தான் பாக்குறோம். ஆனா இது குரோனாலஜிக்கலா இதை வாசிக்க முடியாது, அதை முன்னே போட்டிருந்திருக்கணும் 29 அடுத்து. எனிவே இப்ப இந்த 28th இந்த இப்ப இது ஒரு விரிவான சந்தர்ப்பம், இந்த இமீடியட் கான்டெக்ஸ்ட் இந்த லார்ஜர் கான்டெக்ஸ்ட் ரெண்டையும் பார்த்த பொழுது இந்த 28:3-25 உள்ள வசன பகுதிகள் முன்பு நடந்த விஷயத்தை சொல்லுகின்றது, வரலாற்று நிகழ்ச்சிகள் நடக்கிற பொழுது இடையில் திணிக்கப்பட்டிருக்கிறது. நூலாசிரியரான பரிசுத்தாவியர் ஒரு காரணத்தோடு தான் அதை செய்திருக்கிறார் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அது ரொம்ப அவசியம். எப்படி பாக்குறது, இப்ப ஒரு கேள்வி எழலாம், அதாவது சாமுவேல் வந்து சொல்றாரு சாமுவேலா இல்லையாங்கிறத பிறகு பாக்கலாம், என்ன சொல்றாரு, நாளைக்கு நீ என்னோட இருக்க போற. ஆனா நம்ம வாசிக்கிற பொழுது அது 31 நடக்குது. இப்ப புரியுதா ஏன்னு, ஏன்னா யூ கான்ட் ரீட் இட் குரோனாலஜிக்கல் ஆர்டர், புரியுங்களா. ஏன்னா இது நடுவில் வந்து உட்கார்ந்து இருக்கே 3:28 வரையும் அதை எடுத்துட்டா தென் ஆர்டர் ஈஸியா இருக்கும். தாவீதுக்கு ஆபத்து, தாவீது விடுதலை ஆகிறான், சவு சாகிறான்னு முடிஞ்சிருக்கும். அதுக்கு அதனாலதான் அந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர் ரொம்ப அவசியமானது. இப்ப இந்த 28:3-25 வரை உள்ள வசனங்களை நம்ம பார்க்கலாம். 3rd பார்ப்போம். இந்த 3rd இதற்கு முன்னால் நடந்திருக்கும் இந்த பகுதியோடு தொடர்புடைய முக்கியமான சில விஷயங்களின் தொகுப்பு. என்னது, சாமுவேல் இப்போது உயிரோடு இல்லை. சாமுவேல் இப்ப உயிரோடு இல்லை என்பது 25th போய் பார்க்கணும். 1st சரிங்களா, அங்க போய் பார்க்கணும். அக்காலத்தில் நடைமுறையில் இருந்த இன்னொரு காரியம், நாட்டரசனான சவுல் அஞ்ஞானம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் நாட்டில் இல்லாதபடி துரத்தி விட்டிருந்தான். ஒரு பெரிய கடலையே போட்டிருந்தா அவங்களதான் அடியோட ஒழிச்சிடணும். அதாவது அவர்களுக்கும் அத்தகைய மாயவித்தையில் ஈடுபடுகிறவர்களுக்கும் எதிரான கடுமையான தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. பாத்தீங்களா, சாமுவேல் இதற்கு முன்பு மறித்து போனா இஸ்ரவேல் எல்லோரும் அவனுக்கு துக்கம் கொண்டாடி அவர் ராமாவில் அடக்கம் பண்ணினார்கள். சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறிக்கோள் சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டு இருந்தார். இதெல்லாம் 25th chapter இருக்கிறது. இப்ப 4வது வசனத்துக்கு வந்தா இந்த சவுலுக்கு இப்போ ஒரு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது. பெலிஸ்தர்கள் அவனுக்கு எதிராக கிளம்பி சூனேமியில் சேனைகளை குவித்திருந்தார்கள். பெரும் போருக்கு ஆயத்தமா இருந்தார்கள். இதை கேள்விப்பட்டு அவன் ரொம்ப மனம் தளர்ந்து போயிருந்தான். 4வது வசனத்துல பாருங்க, அவனுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது, அவன் பயந்தான். 5வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், பெலிஸ்தரின் பாளையத்தை கண்ட பொழுது அவன் பயந்தான். அப்ப அதை கேள்விப்பட்டு அவன் ரொம்ப மனம் தள்ளாடி தத்தளித்து போயிருந்தது. சவுலின் நிலை இப்ப ரொம்ப மோசமாக இருந்தது. வளமையாக அவன் இப்படியான நேரத்தில் என்ன செய்வதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவன் கர்த்தரிடத்துல போயிருப்பான். அதுதான் இதுக்கு முந்தி செஞ்சிட்டு வந்திருக்கான். சரிங்களா? அதாவது சொப்பனத்திலாவது, ஊர் மீனாலாவது, அல்லது தீர்க்க தரிசனம் போயாவது கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முயற்சி செய்திருப்பான். அந்த வழியிலேயே பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தர் தன்னுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளும்படி செய்திருந்தார். கர்த்தர் தன்னுடைய வெளிப்படுத்தல அந்த விதமாகத்தான் கொடுத்திருந்தார். சரிங்களா? இன்னைக்கு நம்ம தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு என்ன செய்கிறோம்? வேதத்தை வாசிக்கிறோம். அதான் வாசிக்கணும், அங்க மட்டும்தான் அந்த சித்தம் இருக்கிறது. ஆனா அன்னைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்துல தீர்க்க தரிசிட்ட போகலாம், சொப்பனத்துல ஆண்டவர் வந்து சொல்லுவார், அல்லது ஊர்மி யூரின் டூமின் ஆங்கிலத்துல சொல்லுமா, அதன் மூலமாகவாவது அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும். அதை செய்வதற்கு தான் அவன் முயற்சி செஞ்சிருப்பான். அந்த வழிகளிலேயே ஆண்டவருடைய சித்தத்தை பழைய ஏற்பாட்டுல தெரிந்து கொள்ளலாம். இப்போதோ சாமுவேல் இல்லை, அவர்தான் இறந்து போயிட்டாரே. சரிங்களா? சாமுவேல் இறந்து போயிட்டாருன்னு தான் இங்க ஆரம்பிக்குது வசனம். சோ ஹி இஸ் டெட். இன்னொரு விதத்தில் சொல்ல போனால், என்னென்ன வழிகளில் எல்லாம் ஒருவர் கர்த்தரின் பேச்சை கேட்டு அவரை அறிந்து கொள்ளுவதற்காக வழிகள் இருந்ததோ அத்தனை வழிகளும் இப்ப சவுலுக்கு அடைக்கப்பட்டு விட்டன. சொப்பனத்துக்கு போக முடியாது, கர்த்தர் பேச போறதில்லை. சரிங்களா? ஊரின் தூமின் அதுவும் சரி வராது. சாமுவேலும் கான், எவ்ரிதிங் எல்லாமே அடைக்கப்பட்டு விட்டன. இது மிகவும் அகோரமான நிலை. ஆபத்து காலத்தில் கர்த்தரிடம் மட்டும்தான் போக முடியும், அவரிடமும் அவரிடம் கூட போக முடியாத நிலை உருவானால் நம்ம என்ன செய்ய போறோம்? நீங்க என்ன செய்வீங்க? அது ரொம்ப கொடுமையானது இல்லையா? ரைட். இப்ப 5வது வசனத்துக்கு வருவோம். இங்குதான் சவுல் தன்னுடைய சுயரூபத்தை காட்டுகிறான். உண்மையான ஒரு கிறிஸ்தவன் எத்தனை தவறுகள் செய்தாலும் அவனை மனம் திரும்ப முடியும், அவன் மனம் திரும்புவான். கர்த்தரிடம் போவதற்கான அவனுடைய வழிகள் ஒருபோதும் அடைக்கப்படாது. அதனால் அவன் இருதயத்தில் தன் தவறை உணர்ந்து கர்த்தரை நாடுவான். அவரும் கர்த்தரும் சில வேளை ஒரு காரணத்தினால் காலதாமதம் செய்தாலும் நிச்சயமாக அவனுக்கு உதவி செய்வார். ஆனால் தெரிந்து கொள்ளப்படாத ஒருவன் பாவத்தை செய்கிற பொழுது அவனுக்கு மனம் திரும்புதல் ஏற்படாது, அவன் மேலும் பாவங்களை செய்வான். சவுலை பொறுத்தவரையில் அவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன் அல்ல, அதாவது அவன் விசுவாசி அல்ல. அவனை பயன்படுத்தி கர்த்தர் இஸ்ரவேலுக்காக பல காரியங்களை செய்திருந்த பொழுதும் அவன் ஒரு கருவி மட்டுமே. தன்னுடைய சித்தத்தை, தன்னுடைய திட்டங்களை நிறைவேற்றிக் கொள்ள ஆண்டவர் பயன்படுத்த வெறும் கருவி மட்டும்தான் சவுல். அப்ப அவர் பல காரியங்களை அவன் மூலம் செய்திருந்த பொழுதும் இப்போது கர்த்தர் அவனை விட்டு விட்டு போய்விட்டார். இதை சாமுவேல் ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக சொல்லி இருந்தார். எங்க? 15வது அதிகாரம், 1 Samuel 15:23 23வது வசனத்துல வாசிக்கிறோம். நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே, இது சவுலை பார்த்து சொன்னது, அவர் உண்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். 26வது வசனம் அதே அதிகாரம், நான் உம்மோடு கூட திரும்ப வருவதில்லை, கர்த்தருடைய வார்த்தையை நீர் புறக்கணித்தீர், நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு கர்த்தர் உண்மையும் புறக்கணித்து தள்ளுவார் என்றான். அதே அதிகாரம் 15:28-29, கர்த்தர் என்று உம்மடத்தில் இருந்த இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கழித்து போட்டு உம்மை பார்க்கலும் உத்தமனாயிருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார், இஸ்ரவேலின் ஜெய பலமானார், பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னவற்றை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனம் மாற அவர் மனுஷன் அல்ல என்றான். பாத்தீங்களா? காட் இஸ் கான், உன்னோட இல்ல. இதுக்கு முந்தையே எல்லாம் தீர்க்க தரிசனத்துல சொல்லி இருந்தது, அதான் இங்க வருகிறது. இப்ப 6வது வசனத்துக்கு வருவோம். 23:6 சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களிலாவது ஊறி மீனிலாவது தீர்க்க தரிசனங்களாவது மறு உத்தரவு அருளவில்லை. அதாவது கர்த்தர் தான் தீர்க்க தரிசனம் மூலம் ஏற்கனவே சொன்னது போல் அடியோடு அவனை விட்டு போய்விட்டார். சவுல் எந்த முயற்சி எடுத்தும் கர்த்தரோடு பேசி அவருடைய வார்த்தையை கேட்க முயன்ற பொழுது அவர் அவன் சத்தத்தை கேட்கவில்லை. சவுலின் எந்த கூக்குரலும் கூட பரலோகத்தை எட்டவில்லை. அந்த கேட் கம்ப்ளீட்டா மூடியாகிவிட்டது. 7 வசனத்துல பாக்குறோம், அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை தேடுங்கள், நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான். இப்போது சவுல் ஒரு மெய் கிறிஸ்தவன் என்று ஒருபோதும் செய்ய முயலாத ஒரு காரியத்தை செய்கிறான். இங்க எந்த விதமான மனம் திரும்புதலையும் இங்க நம்ம சவுல்ல பாக்கல. ஆண்டவரே போயிட்டார், எல்லா வழியும் அடைப்பட்டு போய்விட்டது. அவரை கூப்பிட முடியாத நிலையில இருக்கிறனே, ஆபத்தில் இருக்கிறது மட்டுமல்ல அவரே என்னோடு பேச முடியாத அளவுக்கு வந்துட்டேன்னு அங்கு ஒரு விதமான குற்ற உணர்வும் இல்ல, ஆண்டவர்கிட்ட அவன் கெஞ்சவும் இல்ல மன்றாடவும் இல்ல. இதுதான் ஒரு பாவியினுடைய நிலை பாத்தீங்களா. God has abandoned him. திரும்பவே முடியாதபடி இங்க சிறப்புக்கிடமான ஒரு காரியம் இருக்கு. என்ன தெரியுமா, இந்த சவுலே இதற்கு முன் நாடு முழுசும் அஞ்சனம் பார்க்கிறவர்கள் குறிப்பார்ப்பது போன்ற மாய வேலை செய்கிறவர்களை எல்லாம் நாட்டிலிருந்து அடியோடு ஒழித்து அத்தையவர்களுக்கு எதிரான சட்டத்தை கொண்டு வந்திருந்தார். இப்போது அவனே அதை நாடி போகிறான். இதுவே சவுல்ல நம்ம தொடர்ந்து பார்க்கிற ஒரு பாவ செயல். 8 வசனத்தை பாருங்க, அப்போது சவுல் வேஷம் மாறி வேறு சஸ்திரம் தரித்து கொண்டு அவனும் அவனோடு கூட 2 ராத்திரியில் அந்த ஸ்திரீயின் இடத்தில் போய் சேர்ந்தார்கள். அவளை அவன் நோக்கி, நீ அஞ்சனம் பார்த்து எனக்கு குறி சொல்லி நான் உன்னிடத்தில் சொல்லுகிறவனை எழும்பி வரச் செய் என்றான். இப்ப நாட்டில் இத்தகையவர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி இவ்வளவு மாதிரி காரியங்கள் செய்தவங்க குறி செய்தவங்களுக்கெல்லாம் எதிரான கடுமையான சட்டம் இருந்த பொழுதும் சவுலினுடைய ஆட்களுக்கு அந்த விதத்துல அஞ்சனம் பார்க்கிறவளை எங்க தேடி கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சிருந்தது. இந்த பெண் அந்த எந்தோர் என்ற பகுதியில் எல்லோருக்கும் தெரிந்த பிரபலமானவரா இருந்திருக்கலாம். ஆகவே கஷ்டம் இல்லாம அவர்களால சவுலினுடைய வேலையாட்களால அவளை கண்டுபிடிக்க முடிஞ்சது. சோ அவங்களை கண்டுபிடிச்சாங்க. நேரடியாக தான் போனால் அவள் ஓடி போய் விடுவாள் அல்லது பயத்தில் ஒன்றுமே செய்ய மாட்டாள் என்பதால் சவுல் என்ன செய்கிறான், மாறு வேடத்தில் அவள் அறிந்து கொள்ள முடியாதபடி அவளிடம் தன் ஆட்களோடு போனான். ஏற்கனவே சட்டம் போட்டிருக்கிறானே, இப்படி யாராவது இருந்தா அவங்களும் கழுத்தை வெட்டி கொன்றுனும் இல்லாமத்திடணும். இந்த நேரத்தில் அவன் ஓப்பனா சவுல் மாதிரி வந்தா என்ன ஆகும், வாரது தெரிஞ்சே அவள் ஓடி போயிடுவான். அது ஆகவே தான் காரியம் தனக்கு வேணும், எப்படியாவது அவளை குறிப்பார்த்து சொல்ல வைக்கணுங்கிறதுக்காக இவன் ரொம்ப டிஸ்கைஸ் தன்னை மாறுவேடம் எல்லாம் அணிந்து கொண்டு அவளிடத்துக்கு போகிறான். அவன் நேரடியாகவே விஷயத்துக்கு வந்து சொல்லுகிறான், நீ அஞ்சனம் பார்த்து குறி சொல்லி நான் சொல்லுகிற மனுஷனை நீ எழும்ப செய் என்று சவுல் சொன்னான். இருந்தாலும் இந்த அஞ்சனம் பார்க்கறவர்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் இருந்துச்சு, ஒரு டவுட். அப்ப அவன் என்ன சொல்றான், 9 வசனம், அதற்கு அந்த ஸ்திரீ, சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கின செய்தியை நீர் அறிவீரே, உங்களுக்கு எல்லாம் தெரியும் தானே, என்னை கொன்று போடும்படி நீர் என் பிராணனுக்கு கண்ணி வைக்கிறது என்ன, இது என்ன நீங்க என்ன கொல்லணும்னு ஒரு திட்டத்தோட வந்திருக்கிறீங்களான்னு அவ கேட்கிறான். ஏன்னா அவங்க யாருன்னு தெரியல, இத நான் செய்யக்கூடாது, செய்தா யாருக்கும் தெரிஞ்சா என் உயிரே போயிடும், வந்து நிக்கிறாங்களே இப்ப என்ன செய்யறன்னு அத கேக்குறான். அவள் அப்ப என்ன சொல்றான், இது அரச கட்டளைக்கு எதிரானது, எனக்கு ஏன் ஆபத்தை உண்டாக்குகிறீர்கள் என்று அவள் கேக்குறான். அப்ப 10 வசனத்துல வாசிக்கிறோம், அப்பொழுது சவுல், இந்த காரியத்திற்காக உனக்கு பொல்லாப்பு வராது என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று அவளுக்கு கர்த்தர் மேல் ஆணையிட்டான். எப்படி இருக்கு, கர்த்தர் போயிட்டாரு, அவன் கிட்டயே இல்ல, அவர் அவனை பேசவே போறதில்ல, இவன் செய்யறதெல்லாம் ஒன்னுக்கு மேல் ஒன்னாக கர்த்தருக்கு எதிரா இருக்குது. ஆனா இப்ப தப்பா ஒரு காரியத்தை செய்ய போறான், பாவமான ஒரு காரியத்தை செய்ய போகிறான். தான் எதை செய்யக்கூடாது என்று நாடு கூட சட்டம் போட்டு வைத்திருந்தானோ அதே காரியத்தை அவன் செய்ய போகிறான். ஆண்டவர் பேர்ல அவனுக்கு வாக்குறுதி கொடுக்கிறான். சிரிக்க சிரிப்பு கிடமானதா இல்லையா? எவ்வளவு ஜோக்கா இருக்குது பாத்தீங்களா? அப்ப கர்த்தர் மேல் ஆணையிட்டு உனக்கு அப்படி நடக்காது என்று உறுதி கொடுத்தான். தைரியம் அடைந்த பெண், சரி, அதுல அவளுக்கு கொஞ்சம் ஹாப்பியா போயிருச்சு. சோ உடனே உனக்கு யார் வேண்டும் என்று கேட்கிறான். நான் என்ன யார கொண்டாடணும் அப்படின்னு. அதுக்கு 11 சவுல் சாமுவேலை எழும்பி வரச்சை என்று கேட்கிறான். இப்ப சவுலுக்கு வந்து முந்தி இதெல்லாம் சுத்த பொய்ன்னு தெரியும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னபடியே நாடு பூரா அதெல்லாம் ஒழிச்சிடணும், அது ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம்னு செய்து வச்சிருந்தது. ஆனா இப்ப அதையே அவளை செய்ய சொல்லுகிறான். ஏன்னா ஆபத்தான காலம்னு வந்தா ஒரு மனுஷன் ஆண்டவரை தெரியாதவன், ஆண்டவர்ல நம்பிக்கை இல்லாதவன், எதையாவது செஞ்சு தன்னை காப்பாற்றிக்க மாட்டான், பார்க்க மாட்டானா? அவன் மண்டையே யோசிக்காது, மூளையே வேலை செய்யாது. என்ன செஞ்சாலும் எதையாவது செஞ்சு நான் தப்பிடணும்னு தான் பாப்பாக அவர் செய்ய பாக்குறான். உடனே அவள் தான் வளமையாக செய்கிற வித்தையை செய்ய ஆரம்பித்தார். இதெல்லாம் போயிருக்கிறீங்களா? இல்ல, ஒரு மாதிரி ஒரு டிரான்ஸ்ல போயிட்டு இவங்களுக்குதான் ஒண்ணுமே தெரியாது, முன்னால உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு. அவ அப்படியே இது பண்ணி ஒரு ஆட்டமும் போட்டு ஏதோ செய்ய ஆரம்பித்தார். இந்த இடத்தில் அவள் உண்மையான மாயவித்தை செய்கிறவளா? அவளால் யாரையும் உண்மையில் இந்த இறந்த நிலையிலிருந்து எழுப்ப முடியுமா? இதை அவள் பிசாசின் துணையா செய்தாளா என்ற கேள்விகள் எல்லாம் ரொம்ப வேகமா ஸ்பீடா வரும். சரிங்களா? இங்குதான் வேதத்தை படிக்கிறவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். முதல் இந்த பகுதி அதற்கெல்லாம் தெளிவான எந்த பதிலையும் கொடுக்கவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுவே உண்மை. எத்தனை தடவை வாசித்து பார்த்தாலும் அதற்கான பதிலும் இந்த பகுதியிலிருந்து ஒரு நாளும் கிடைக்காது. உண்மை என்னவென்றால் அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. அதனால் பரிசுத்த ஆவியானவர் அதற்கான எந்த பதிலையும் நமக்கு கொடுக்கவில்லை. ஆகவே இதை எழுதி தந்திருக்கும் ஆவியானவரை மீறி இந்த கேள்விகளுக்கு பதில் தேடுவதோ பதில் கொடுப்பதோ ஊகம் செய்வதில் தான் போய் முடியும். ஊகம் செய்வது பெரிய தவறுன்னு ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். ஊகம் செய்கிற பொழுது நம்முடைய எண்ணங்களை தான் வேதத்தில் திணிக்க பார்க்கிறோமே அல்லாது வேதம் சொல்லுகிறத நாம சொல்ல அதுக்கு இடம் கொடுக்க. சரி, வசனம் 11 பார்ப்போம். அந்த ஸ்திரீ சாமுவேலை கண்ட மாத்திரத்தில் மகா சத்தமாய் கூப்பிட்டு, இப்ப வந்து இவ தான் வேலையை செஞ்சா, சவுல் அங்க உட்கார்ந்து இருக்கிறான், ஆனா இவளுக்கு தெரியாது அது சவுல்னு. அப்ப இவ திடீர்னு இவ செய்து யாரையோ கண்டுட்டா பயங்கரமா சத்தம் போட்டா, மகா சத்தம்னா அதான், இல்லாட்டி நார்மலா சத்தம் போட்டாள்னு இருந்திருக்கும். மகா சத்தம்னா பயங்கர அதிர்ந்து போய் விட்டாள். அதாவது என்ன நடந்திருக்குது, இப்படி எல்லாம் அதிர்ந்து போறது எப்ப? நாமளே எதிர்பார்க்காத ஒண்ணு நடந்தாதான் அதிர்ந்து போவோம். சரிங்களா? சோ அவ வளமே அதெல்லாம் செய்யறவ தான். எவ்வளவு பேருக்கு என்னென்னமோ கொண்டாந்து ஏமாத்தி அனுப்பியிருக்கிறான். எங்க அப்பா அவ எழுப்பு, அவரோட பேசணும், அதெல்லாம் செஞ்சிருக்கிற, பணத்தையும் வாங்கி வச்சிருந்திருக்கிறான். இன்னைக்கு அவ ஏதோ நினைச்சு செய்ய போயிட்டு அவளுக்கு பெரிய அதிர்ச்சி, நினைக்காத ஒண்ணு நடந்துருச்சு. மகா சத்தமாய் கூப்பிட்டு சத்தம் போட்டு இப்ப இங்க என்ன செய்யறான்? என்ன பார்த்தாலும் பயங்கரமா பயந்து சத்தம் போட்டு சவுலை பார்க்கிறாள். அவ சவுலை பார்த்து, நீ ஏன் என்ன மோசம் போக்கினாய், நீ தான் சவுலாச்சே, எனக்கு முந்தைய தெரியாது. அப்ப அவளுக்கு இந்த அதிர்ச்சியான காரியம் நடந்து இப்ப தனக்கு முன்னால உட்கார்ந்து இருக்கிறது சவுல் என்று தெரிந்து போய்விட்டது. சரிங்களா? இப்ப ஏன் அவ அப்படி அதிர்ச்சி அடைந்தா? உயிரே போயிடுற மாதிரி அவள் அதிர்ந்து போனதுக்கு காரணம் என்ன? நான் சொன்னது போல, முதலாவது அவள் முன் அவள் எதிர்பார்க்காதது ஒன்று நடந்தது. தீர்க்க தரிசி சாமுவேல் அவள் முன் தோன்றினார். சரிங்களா? அது மட்டுமல்ல, இரண்டாவது அவள் உடனடியாக தன்னை பார்க்க வந்தது சவுல் என்பதை தெரிந்து கொள்ளுகிறாள். இதற்கு பதிலை வசனத்திலிருந்துதான் பெற்றுக் கொள்ள முடியும். ஆனா வசனம் அதை மறைமுகமாகத்தான் சொல்லுகிறது. அவளுக்கு சவுல் யார் என்பதை வந்த சாமுவேல் தெரியப்படுத்தி இருக்க வேண்டும். வேற வழியே இல்லை, வேற எங்க இருந்து தெரிஞ்சுக்கணும்? அவளுக்கு தெரியாது இது சவுல்னு. இப்ப வந்த உருவம் அவளுக்கு சொல்லிருச்சு முன்னுக்கு இருக்கிறது சவுல், அவன் ஏன் கூப்பிட்டான். உடனே இவ பயந்து சத்தம் போட்டது வந்த ஆளை பார்த்து இல்ல, அவளுக்கு பயமே சவுல் தான், இவன் தான் சத்தம் போட்டிருக்கான், இங்கினக்காரியெல்லாம் இல்லாமாச்சுன்னு. இப்ப அவனே மார் ரூபத்துல வந்து என்ன பிடிக்கிறதுக்கு தான் அப்படி பண்ணி இருக்கிறான், இவ்வளவு நாளும் கம்னு ஒளிஞ்சிருந்திருக்கிறேன், இப்ப என்ன பிடிச்சிட்டானே, நீ என்ன செய்ய போறானோ அடுத்த நிமிஷம்னுதான் அவ கத்தி இருக்கான். நீ எனக்கு மோசம் பண்ணிட்டியப்பா, வாக்குறுதி எல்லாம் கொடுத்தியே, நீ சொன்னதுனால தானே இதை நான் செஞ்சேன், நானா செய்யலையே, என்ன ஆக போகுதோன்னு அவ கத்துறாள். இப்ப சவுலுக்கு வந்தவரை பார்க்க முடியாது, சரிங்களா, வந்தவரை பார்க்க முடியாது. அஞ்சனம் பாக்குறவர்கள் தான் அத வந்தவங்களுக்கு சொல்றது வழக்கம். இங்க அஞ்சனம் பாக்குறவர்களுக்கு சாமுவேல தெரிஞ்சிருக்கல, அதை சவுலே அவளோடு பேசி யார் வந்திருக்கிறது என்று உணர்ந்து அவளுக்கு உணர்த்துகிறான். வாச்சு பாருங்க, அப்ப அந்த சவுல் கேட்கிறான் யார் வந்திருக்கிறது. அப்ப அவ சொல்லுகிறாள், 13-14 வசனத்துல பாப்போம், ராஜா அவளை பார்த்து நீ பயப்படாதே, நீ காண்கிறது என்ன என்று கேட்டான். அதுக்கு அந்த ஸ்திரீ, தேவர்கள் பூமிக்குள் இருந்து ஏறி வருகிறதை காண்கிறேன் என்று சவுலுக்கு சொன்னார். அவளுடைய ரூபம் என்ன என்று அவளை கேட்டான், என்ன தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்ப வந்து அவ சொல்லணும் சரியா, இப்பவும் ஆபத்து இருக்குது, சவுல் தொலைச்சிருவான், எப்படியோ சாக போறது சாக போறதுதான், அப்ப பார்த்து சொல்லணும். அப்ப அவ சொல்லுகிறா, சாலையை போத்து கொண்டிருக்கிற ஒரு முதிர்ந்த வயதான மனுஷன் எழும்பி வருகிறான் என்றாள். அதனாலே சவுல் அவன் சாமுவேல் என்று அறிந்து கொண்டு தரை மட்டும் முகங்குனிந்து வணங்கினான். சவுல் அவளை தைரியப்படுத்துகிறான், சரிங்களா, முதல்ல தைரியப்படுத்தி நீ யார பாக்குறன்னு கேட்கிறான். அவ பூமிக்குள்ள இருந்து தேவர்கள் ஏறி வருகிறாள் என்று சொல்லுகிறார். அவர் எப்படி தோன்றுகிறான் சவுல் கேட்டதுக்கு சாவியை போட்டிருக்கும் முதிர்ந்த வயதான மனிதன் என்பது அவருடைய பதில். அதை வைத்துத்தான் சவுல் வந்திருப்பது சாமுவேல் என்று அறிந்து கொள்ளுகிறான். நான் சவுல் சாமுவேலை கடைசியாக சந்தித்த பொழுது எப்படி இவனுக்கு இது சாமுவேல் தான் தெரிஞ்சது, ஏன்னா இவ வந்து சொன்னதுல ஏதாவது தப்பு இருந்து அது சாமுவேல் மாதிரி இல்லையோ அவளுக்கு ஆபத்து. இவ சாமுவேலை பார்த்திருக்கிறாளோ பார்த்திருக்கலையோ நமக்கு வேதம் பதில் சொல்ல, ஆனா அந்த பகுதியை வைத்து பாக்குற பொழுது அவளுக்கு சாமுவேலை பத்தி ரொம்ப தெரியலன்னு தான் தெரியுது. ஏன்னா இவ சவுலை பார்த்து தான் பயந்தா சாமுவேல் சொன்னதுனால, ஆனா சாமுவேலை பத்தி தெரியாது. ஆகவே இது சாமுவேலான்னு உறுதிப்படுத்துகிறதுக்காக சவுல் அவளை பார்த்து கேட்கிறான். அவ சொன்னதை வைத்து அவள் தீர்மானம் பண்ணிட்டான் இது சாமுவேல்னு. ஏன் 15-27 வசனத்துல வாசிக்கிறோம், இங்கதான் க்ளூ இருக்குது. பின்னுக்கு திறமை போனா அங்க 27 சொல்லுது, போகும்படி, அதாவது சாமுவேலுக்கும் சவுலுக்கும் அங்க தர்க்கம் நடக்குது, அதுக்கு பின்னுக்கு வருவோம். அது என்னன்னு அதெல்லாம் முடிஞ்சு சாமுவேல் சவுலோட பேசிட்டு திரும்பி போகிற பொழுது சவுல் அவன் சால்வையின் பொங்கலை பிடித்து கொண்டான். பிடிச்ச புடி ரொம்ப இறுக்கமான புடி, அது கிழிந்தி போயிட்டு பாதி அவன் கையில வந்துருச்சு. ஆகவே சவுலுக்கு சாமுவேலுடைய போர்வம் நல்லா தெரியும். சாமுவேலுடைய போர்வைய கடைசியா பார்த்தவன் சவுல் தான், என்ன போர்வை எப்படி போத்துக்கிட்டு எல்லாம் நல்லா சவுலுக்கு தெரியும். ஆகவே தான் அந்த அவன் இப்ப நல்லா அவனுக்கு புரிஞ்சிருச்சு, இது சாமுவேல் தான் வந்தது என்று சொல்லி ஆகவே தரை மட்டும் முகங்குனிந்து வணங்கினான். ஏன்னா இதெல்லாம் தீர்க்க தரிசியை கொடுக்கிற மரியாதை, இப்ப கட்டாயம் கொடுப்பான். ஏன்னா இப்பதான் பயத்துல உயிர் போற பயத்துல இருக்கிறானே, ஏதாவது உதவி கிடைக்குமாங்கிறது அவன் கடைசியா. ஆகவே இப்ப அவன் மரியாதை செய்கிறான். இப்ப இங்கதான் முக்கியமான விஷயத்துக்கு வர்றோம். வந்தது சாமுவேலை போல தோற்றமளித்த நம்ம மாடர்ன் டேஸ்ல ஒரு ஹோலோகிராமா, அந்த காலத்துல அது இல்லை, இல்ல ஒரு ஃபேக்கா, ஒரு பிசாசு அப்படியான ஒரு உருவத்துல யாரையும் அனுப்பிச்சா என்னது, என்ன பொறுத்த அளவுல கான்டெக்ஸ்ட் கிங்னு சொல்லி இருக்கிறேன் இல்லையா, இந்த வசனத்தை பார்க்கணும். இந்த வசனத்துல அதுக்கு பல தடவைகள் அதிரடியான பதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது நம்ம சந்தேகிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் என்று சொன்னா அது பசுத்தாவியானவர் தான் எழுதியிருக்கிறார். இப்படித்தான் பசுத்தாவியானவர் வேதத்துல நாம விளங்கி கொடுப்பதற்கு குழு கொடுப்பார். என்ன சொல்றாரு, பதினாலாவது வசனத்தை பாருங்க. இந்த 28 அதிகாரம் 14 வசனம் என்ன சொல்லுகிறது? அவளுடைய ரூபம், அவளுடைய ரூபம் என்ன என்று அவளை கேட்டால், அதுக்கு அவள் சாவே போட்டுக் கொண்டிருக்கிற ஒரு முதிர்ந்த வயசான மனுஷன். அதனால சவுல் அவன் சாமுவேல் என்று அறிந்து கொண்டு டெக்ஸ்ட் நமக்கு யாருன்னு சொல்லுது? ஃபேக்குன்னு சொல்ல, போலின்னு சொல்ல, சாமுவேல் மாதிரி தெரிந்த ஒருவன் சொல்ல, சாமுவேல் என்று அறிந்து கொண்டு. சோ இங்க நம்மோட பேசுறது பரிசுத்தாவியார். சோ 14 இருக்கு, 16 வாங்க. அதற்கு சாமுவேல், மறுபடியும் ஆவியானவர் நம்மளுக்கு சொல்லுகிறார் இதுல, அது சாமுவேல் என்று. சரிங்களா, 17 வசனம், கர்த்தர் என்னை கொண்டு, இங்கிலீஷ்ல பயனில் இருக்குது, இங்க பயணத்துல இருக்குமா? டெஃபினெட்லி 16 இருக்குது, இங்கிலீஷ் வேதத்துல பயனில் இருக்குது. தென் 23 வாங்க. Sorry, now I have taken all these references from English. 16, 17, 23, 24, 26, 27, 28, 29, 30, 31, 32, 35 வசனம் வார வரையும் திரும்ப 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 10 தடவைகளுக்கு மேலாக கூட இந்த பகுதி அங்கு வந்தது சாமுவேல் என்று அதிரடியாக சொல்லுகிறது. நான் இது வந்து ஹோலி ஸ்பிரிட் நமக்கு ஹெல்ப் பண்றாக புரிஞ்சுக்கிறது. அவ என்ன செய்தாலோ ஏது செய்தாலோ நம்ம டவுட் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. The person who appeared is Samuel. இப்ப அதோட விஷயம் முடிஞ்சிடல, தொடர்ந்து பார்ப்போம். இத்தனை வசனங்கள் தொடர்ந்து சந்தேகத்துக்கிடம் இல்லாம வேதத்தில் வந்தது சாமுவேல் என்று ஆணித்தரமாக சொல்லுகிற பொழுது, அதுவும் பரிசுத்தாவியானவர் எழுதி தெரிவித்திருக்கும் பொழுது, இதை நாம் சாமுவேல் இல்லை என்று சொல்லுவதற்கு மிகவும் ஆணித்தரமான வேதம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதங்களை முன்னால் வைக்கணும். வந்தது சாமுவேலை போல தோற்றமளித்த ஒருவர் என்பதை ஏற்றுக்கொள்வது பல பிரச்சனைகளை கலப்போம். அந்த அளவுக்கு பொய் சொல்லி அஞ்ஞானக்காரி சவுலை ஏமாற்ற முடியாது. அடுத்து சாமுவேல் என்று தெரிந்ததால் தான் சவுல் அவருக்கு மரியாதை செய்கிறான். அது அவன் அவரை அங்கீகரிக்கிறான் என்று அர்த்தம். ஐ பிலீவ் இட் இஸ் சாமுவேல் தி ப்ராஃபட். இந்த இடத்தில் சாமுவேலை போல தோற்றமளிக்கும் ஒரு போலி வந்து செய்ய போவது ஒன்றுமே இல்லை. என்ன பண்ணணும்? What is he going to do? ஒரு fake வந்து, there is nothing. அதுக்கு நம்ம பதில் கொடுக்க முடியாது. இப்ப வசனம் 15-16 இதுல பார்த்தா, சாமுவேல் சவுலை நோக்கி, நீ என்னை எழும்பி வர பண்ணி என்னை கழித்தது என்ன என்று கேட்டான். அதற்கு சவுல், நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன், பிலிஸ்தர் எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார்கள், தேவனும் என்னை கைவிட்டார், அவர் தீர்க்க தரிசிகளினாலாவது சொப்பனங்களினாலாவது எனக்கு மறு உத்தரவு அருளுகிறதில்லை, ஆகையால் நான் செய்ய வேண்டியதை நீர் எனக்கு அறிவிக்கும்படி உண்மை அழைத்தேன் என்றான். அதற்கு சாமுவேல், கர்த்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்துருவாய் இருக்கும் போது நீ என்னிடத்தில் கேட்பது என்ன? அடுத்து வந்த சாமுவேல் பவுலுக்கு நடக்க, சாரி, சவுலுக்கு நடக்க போவதை சொல்லுகிறார். அது தீர்க்க தரிசனம். ஏற்கனவே சாமுவேல் இதை சொல்லி இருக்கிறார், அதை மறுபடியும் இங்கு வலியுறுத்துகிறார். ஆகவே இந்த இடத்துல சாமுவேல் சொன்னதுக்கும் இதுக்கு முன்ன சவுலுக்கு என்ன நடக்க போகிறது என்று சாமுவேல் சொல்லி இருந்ததுக்கும் ஒரு விதமான வித்தியாசம் இல்லை. இது எக்ஸாக்ட்லி த சேம் தீர்க்க தரிசனம் ரிப்பீட் பண்ணப்படுகிறது. 1 Samuel 15 பாருங்க, 28-29 வசனம், அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி, கர்த்தர் என்று உம்மிடத்தில் இருந்த இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கலும் உத்தனமாயிருக்கிறது, உமக்குடைய தோழனுக்கு அதை கொடுத்தார். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனம் மாற அவர் மனுஷன் அல்ல என்று சொன்னான். அது 1 Samuel 15. இப்ப இங்க வருகிற பொழுது 28 அதிகாரத்துக்கு 17 வசனம் பார்க்கிற பொழுது, கர்த்தர் என்னை கொண்டு சொன்னபடியே செய்து முடித்து ராஜ்யத்தை உன் கரத்திலிருந்து பறித்து உன் தோழனாகிய தாவீதுக்கு கொடுத்து விட்டார். எக்ஸாக்ட்லி 15 இருக்குது. நீ கர்த்தருடைய சொல் கேட்காமல் அமலேக்கின் மேல் அவருக்கு இருந்த கோபத்தின் உக்கிரத்தை தீர்க்காமலும் போனபடியா கர்த்தர் இன்றைய தினம் உனக்கு இந்தபடி செய்த, ஏன் இப்படி நடக்குதுங்கிறதுக்கும் அங்க விளக்கம் சொல்றார் சாமுவேல். கர்த்தர் உன்னுடைய ஜனமாகி இஸ்ரவேலையும் பெலிஸ்தர் கையில் ஒப்புக் கொடுப்பார், நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடு இருப்பீர்கள், இஸ்ரவேலின் பாளையத்தையும் கர்த்தர் பெலிஸ்தரின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார். இந்த நிகழ்ச்சி யாரால் நடந்தது? இப்ப இதுல இதுல இந்த பயணையில இருந்து 19 உள்ள வசனங்கள்ல ஒரு விஷயத்தை விளக்கிறேன். முதலாவது சில க்வெஸ்சன்ஸ் இருக்கும் இங்க. இது எக்ஸாக்ட்லி த சேம் என்ன, 1 சாமுவேல் முன்னால சொல்லப்பட்டது அது இங்கேயே ரிப்பீட் பண்ணப்படுது. 15 அதிகாரத்துல சொல்லப்படுவது இங்க ரிப்பீட் பண்ணப்படுகிறது. எடிஷனலா என்ன சொல்றாரு, எடிஷனலா இங்க பெலிஸ்தர் கையில கர்த்தர் உன்னை ஒப்பு கொடுப்பார், அவங்களதான் நீ அழிவு வரப்போகுது, நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடு இருப்பீர்கள். இப்ப இந்த இடத்துல வாசிட்டு எல்லாம் ஒரு கேள்வி கேட்பாங்க, அது எப்படிங்க, சாமுவேல் பல்லவத்துல எல்லாம் இருக்கிறாரு, இவன் எப்படி பல்லவம் போக முடியும்? நான் வேதம் படிக்கிற பொழுது இப்படி கேள்வியே கேட்கக்கூடாது. இது வரலாற்று நிகழ்ச்சி. இந்த வரலாற்று நிகழ்ச்சி நமக்கு உண்மையிலேயே அவன் பல்லவம் போக போறானா நரகம் போற போகிறானா போதனையை கொடுக்கவே இல்லை. அது ஏற்கனவே தீர்மானம் ஆகிவிட்டது. இதுல வாட் இஸ் சேயிங், யூ ஆர் கோயிங் டு டை. இந்த எக்ஸ்பிரஷன் எதை சொல்லுதுன்னா, நான் மறித்தது போல யூ ஆர் ஆல்சோ கோயிங் டு டை. இப்ப காவிது சொல்லியா, என் மகன் செத்து போன பிறகு அவனோட நான் இருக்க போறேன்னு. அது என்ன பல்லவத்தையா சொல்லுது? சில பேர் அப்படி எடுத்துக்குவாங்க. கிரேவ், இங்கிலீஷ் வார்த்தை அங்க பயன்படுத்தப்படுகிறது, த கிரேவ், ரைட், ஐ எம் ஆல்சோ கோயிங் டு டை ஜஸ்ட் லைக் ஹீ டைட். சோ அது பயன்படுத்தப்பட்டிருக்கு வேதத்துல. சோ இங்க வந்து பல்லவத்தை பத்தியே இங்க சொல்லு, அது இல்லவே இல்லை, அது வரக்கூடாது. எப்படி அவன் தான் பல்லவம் போக முடியாது, இவ்வளவு செஞ்சவன், இவ்வளவு தூரம் அவனுக்கு எதிராக தீர்க்க தரிசனம் வந்திருக்குது, ஆண்டவரே அவனை அபாண்டன் பண்ணி விட்டுட்டு போயிட்டாரு. இங்க உறுதியா முந்தி சொன்ன தீர்க்க தரிசனத்தை சாமுவேல் மறுபடியும் சொல்றாரு, இவன் எப்படி பல்லவம் போக முடியும், இம்பாசிபிள். சோ வாட் இஸ் சேயிங், யுவர் லைஃப் இஸ் பினிஷ்ட் டுமாரோ. சரிங்களா, அதான் இங்க சொல்லப்படுகிறது. இன்னொரு கேள்வி வரும், என்ன அப்படி அடுத்த நாள் நடந்ததா? நடந்தது. As I said, chronological order nu paakra poludhu in the 20th chapter nadula vanda nikkidu navasiyathukku nikkira maari namakku pattalum kaaranathoda nikkidu. Exactly the next day teerkadarshanathin padi pelisthiyargal kaiyila avan irandu pona. Ippa indha nigalchi yaaral nadandhathu? Aval than mayavathiye seidhal, but avale adirndu pogumbadi Samuel vandar. And Samuel vandathu endradhu Saul அங்கீகாரம் பண்ணுகிறான். சவுலுக்கு பிரச்சனையே இருக்குல்ல, சவுலுக்கே பிரச்சனை இல்லாத பொழுது இன்னொன்னு பாத்துங்க, நமக்கு பிரச்சனை இருக்க கூடாது. ஏன்னா அவன் வேசல அவனை ஏமாத்த முடியாது. இந்த அஞ்சனக்காரி சவுல் கிறிஸ்தவன் இல்ல, ஆனா அதான் யோசிங்க, அவன் மூலசாலி. இந்த உலகத்து அரசர்களை போல எனக்கு குடின்னு இஸ்ரவேலர் கேட்டதுனாலதான் ஆண்டவர் கொடுத்தாரு. அவன் மிக உயரமானவும் இருக்கிற எல்லாரிலையும் சௌந்தர்யமானவனும் உலகத்து ஞானம்னு சொல்லுகிற அளவுல பயங்கர ஸ்மார்ட் கை. அவனோட விளையாட முடியாது. தாவீதியே ஓட ஓட வட்டி இருக்கானா இல்லையா? சோ இந்த அஞ்சனக்காரியால் அவனை ஏமாத்த முடியும்? நோ. சோ தேர்ஃபோர் சவுனுடைய ஆண்டவர் சவுனுடைய வார்த்தையின் மூலமாக வந்தது சாமுவேல் என்பதையும் நமக்கு உறுதியாக தெரியப்படுத்துகிறார். ஆனா இது நாத யாரால் நடந்தது? பிசாசால் நடந்ததுங்கிறத என்னால ஏத்துக்க முடியாது. ஏன்னு சொன்னா, இதுக்கு பிசாசுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. தேர் இஸ் ஏன் ஆசிரியர் இதை இங்க வந்து கொண்டு வந்து சொல்லுகிறார்கிறத நம்ம பார்க்கணும். பிசாசு இதனால அக்கம்ப்ளிஷ் பண்ண போறது ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் அவனை கைவிட்டுட்டார், அவன் பிசாசு கையில தான் அவன் இருக்கிறான். அப்ப பிசாசு ஏன் வந்து இதை செய்யணும்? சோ இப்ப ஆகவே இது சந்தேகம் இல்லாமல் யார் இதை செய்தது? சாமுவேலை எழுப்பியது யார்? ஆண்டவர் தான் எழுப்பியிருக்கிறார். ஏன் எழுப்பினார்னா, இந்த மக்கு பையன் என்னென்ன செஞ்சாலும் அவன் கேட்க மாட்டேங்கிறான். தீர்க்க தரிசனம் சொல்லியாச்சு, எல்லாம் முடிஞ்சு, இவ்வளவு தூரம் நடந்த பிறகாவது ஒரு மனம் திரும்புதல் வரும்னு சொன்னா வரவே இல்லை. பண்றேன் பாரு உனக்குங்கிறார் ஆண்டவர். நீ அஞ்சனை கட்டியா போற, சரி அவளையும் மீறி நான் என்ன செய்ய போறேன்னு பாருன்னுதான் சாமுவேலை எலும்ப பண்ணினது கர்த்தர். சரிங்களா, கழுதைய கூட வச்சு அவர் தான் காரியம் செஞ்சுக்கலையா தேவைன்னு சொன்னா அவர் செய்வார். அவர் அதை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவர் துரும்பியும் வச்சு என்னன்னு செய்யலாம், ஒன்னையும் பயன்படுத்தாம கூட அவர் எல்லாமே செய்யலாம். அப்படிதான் ஆண்டவர் செய்திருக்கிறார். அதே போல இது ஆண்டவர் அவனை எழும்பி வர பண்ணது எதுக்கு? அதுக்கு காரணம் அதுக்கு சபலினுடைய இறுதி முடிவை கடைசியா தெரிவிக்கிறதுக்கு. உன் லைஃப் என்கிட்ட தான் இருக்குது, நீ என்னென்னதான் கூத்து பண்ணிக்கிட்டு இருந்தாலும் உன்னை முடிவு செய்ய போறது பெலிஸ்தியர்கள் இல்லை, அவங்கள வச்சு நான் தான் செய்ய போறேன். சோ ஆண்டவர் கடைசி தடவையாக சவுலுக்கு அவனுடைய டூம், உனக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத இங்க சாமுவேலை கொண்டு வந்து சொல்லுக செய்கிற ஒரு தவறான ஒரு முறையை அவள் கையாண்ட பொழுதும் அதை மீறி கர்த்தரிங்க தன்னுடைய வல்லமையை காட்டியிருக்கிறார். அவர்களை எதையும் செய்து தன்னுடைய திட்டங்களை நிறைவேற்றி கொள்ள முடியும். இந்த இடத்தில் நம்முடைய கர்த்தருடைய செயலை இதுல நம்ம பார்க்கணும். ஏன்னா இது இன்னொன்னு இருக்கு, இந்த விஷயம் அங்க நடந்ததெல்லாம் தாவீதுக்கும் தைரியம் கொடுக்கறதுக்காக அங்க திணிக்கப்பட்டு இருக்கிறது. இப்ப அவன் தான் உயிர் போக போகிறதுன்னு பெலிஸ்தருக்கு போயிட்டு அங்க ஒழுங்கி வாழ பாக்குறானே. அப்ப இப்படியான தேவன் இவனுக்கு முடிவை கொண்டு வந்த நான் உன்னோடு இருக்கிறேன் தாவீதே, இவன் என் கையில இருந்து தப்ப முடியாது. அவனுக்கு முடிவு என் கையில தான் இருக்கிறது, அதை செய்த நான் என்னோடு இருக்கிற உன்னை பாதுகாக்க மாட்டேனாங்கிறதும் அங்க தாவீதுக்கு ஒரு பாடம் இருக்குது இந்த பகுதி மூலமாக. இப்ப நம்ம கேட்கணும் இந்த அளவுக்கு சவுல் செய்த பாவம் என்ன. 15 அதிகாரம் ரொம்ப முக்கியம், அந்த 15 சாப்டருக்கு போங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரு? அங்க ஒரு பெரிய அநியாயத்தை அவன் பண்ணிட்டான். ஆண்டவர் சொல்றாரு 15 11 வசனம், நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது, கவலையை உண்டாக்கி இருக்கிறது. மனுஷனை படைச்சதே கவலையை உண்டாக்கி இருக்குன்னு ஆண்டவர் சொல்லியா சொல்லிருக்காரு. அதே போலதான் இங்க, இது வெரி ஸ்ட்ராங் லாங்குவேஜ். அவர் சவுலை அப்படி ஆக்குனதுக்கு ஆண்டவரே வருத்தப்படுறார். ஏன்? அவர் வந்து இந்த அமலேக்கியரோட சண்டை போட்டு அமலேக்கியர் அவ்வளவு பேரையும் ஒருத்தர் விடாம அங்க இருந்த எல்லாத்தையும் அழித்து விட்டு வான்னு தான் கட்டளையிட்டார். அவங்களையும் அழிக்கணும், அந்த ஜனங்களை எல்லாம் சங்காரம் பண்ணணும், அங்க இருக்கிற ஆடு மாடு அவ்வளவும் அவன் சொத்து கித்து எல்லாத்தையும் எரிச்சு முற்றிலும் அழித்து போடு அப்படின்னு தான் அவருக்கு சொன்னது. ஆனா அவன் என்ன செய்தான்? 11 வசனத்துல சொல்ல, நான் சவுலை ராஜாக்கு பாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது, அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து ராமுழுதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். சரிங்களா? பிறகு சாமுவேல் போய் சவுலை பார்த்து பேசுகிறான். 13 வசனம் என்ன பேசுகிறார்? சாமுவேல் சவுல் இடத்தில் போனான், சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்ன பொய் சொல்றான். He didn't do that. அவன் செய்யல, பொய் சொல்றான். பாத்தீங்களா? அப்ப சவுல் சொல்லுகிறான் தொடர்ந்து 15 வசனத்தில், சாமுவேல் சொல்லுகிறார் 14, அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன? அப்ப அதுக்கு சாமுவேல் சவுல் சொல்லுகிற பதில், அமலேக்கியரிடத்திலிருந்து அவளை கொண்டு வந்தார்கள், ஜனங்கள் ஆடு மாடுகளின் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி தப்ப வைத்தார்கள், மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றான். அப்பொழுது சாமுவேல், அந்த பேச்சை விடு, கர்த்தர் இந்த ராத்திரியிலேயே எனக்கு சொன்னதை உனக்கு நான் சொல்லுகிறேன் என்று அவனுக்கு என்ன நடக்க போகுதுன்னு அங்க சொல்லுகிறார். ஏன்னா ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ அமலேக்கியராகி அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீர் மட்டும் அவருடைய யுத்தம் பண்ணு என்று உன்னை அனுப்பினார். இப்படி இருக்க நீ கர்த்தருடைய சொல்லை கேட்காமல், 19 வசனம், கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது ஏன் என்ன என்றான். பாத்தீங்களா? ஆகவே இங்க வந்து இவன் சவுல் செய்தது ரொம்ப தப்பான காரியம், அதுக்காக தான் அந்த தண்டனையே வந்தது. பிறகு 24 வசனத்துல அவன் கெஞ்சி அழுகிறான், ஐயோ நான் எல்லாம் தப்பா பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. சாமுவேல் சொல்லிட்டார், நடக்கவே நடக்காது, இதுக்கு மேலே ஆண்டவர் மனம் திரும்புறது இல்ல. ஆண்டவர் ஒரு வசனம் இந்த 15 அதிகாரத்துல சொல்லுகிறார், ஆண்டவர் பழிகளை விரும்புவதில்லை, கீழ்ப்படிதலை விரும்புகிறார். ஆண்டவர் சில பேர் சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய நாள், அதான் நல்லா வச்சிருக்கேன், என்ன வச்சிருக்கீங்க, ரெண்டு நேரம் சேர்ச்சி போயிட்டு வரேன் போதாதாயா? இல்ல, ரெண்டு மணி நேரத்தை எனக்கு கொடுங்க. ஆண்டவர் கேட்டாரு, முழு நாளை நீ கொடுக்கறாயா? கொடுக்கலையே. ஹோல் டே, அந்த முழு நாளையும் நீ அசிங்கப்படுத்த கூடாது. ஆண்டவருடைய ஒவ்வொரு கட்டளையிலையும் இப்படித்தான் பார்க்கணும். அந்த ஒவ்வொரு கட்டளையிலையும் நம்ம வந்து முழுமையாக நிறைவேற்றாவிட்டால், அறகுறைய நிறைவேற்றி நம்ம எங்க இருதயங்களை சமாதானப்படுத்தி கொண்டிருக்கிறோமே தவிர, அவருடைய கட்டளைகளை முழுமையாக நிறைவேற்றவில்லை. அவர் என்ன பார்க்கிறாரு? கீழ்ப்படுதலை பார்க்கிறார். பழிகள் இல்ல அவர் எதிர்பார்க்கிறது. ஒபீடியன்ஸ், ஒபீடியன்ஸ் கம்ப்ளீட்டா இருக்கணும். ஒரு கட்டளையை நம்ம ஆராய்ந்து பார்த்து, அந்த கட்டளைகள் முழுமையாக என்ன சொல்லி இருக்கிறது என்று பார்த்து, அத்தனையையும் மொத்தமாக செய்து முடிக்க வேண்டியது ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. அறகுறையா செய்யறது இல்ல. இப்பவே நமக்கு பயம் இல்லையா, அத்தனை கட்டளைகளை நம்ம முழுமையா பார்க்காம செஞ்சிட்டு வந்துட்டோம். ஒன்னையாவது ஒழுங்கா செய்யறது இல்லையா, அப்ப எவ்வளவு தண்டனை காத்திருக்கும் நமக்கு? யோசிச்சு பாருங்க. I am not pleased with your offerings, sacrifices, your obedience. கீழ்ப்படுதல் தான் எனக்கு வேணும்னு இங்க சொல்லுகிறார். ஆகவே அதனாலதான் அவனுக்கு வந்த இவ்வளவு பெரிய தண்டனை. ஆண்டவரே அவனை விட்டு விட்டு போகும்படியாக. ஆகவே 23 நம்ம பாக்குறது ஒன்னும் புதுசா நடந்தது இல்ல, இதுக்கு முன்னாலே நடந்தது. ஆகவே அவன் எந்த அளவுக்கு கொடுமைக்காரனாக ஆண்டவருடைய வார்த்தையை மீறி போயிருக்கிறான் என்பதை அவர் காட்டுவதற்காகத்தான் ஆண்டவர் சாமுவேலையே எழும்பி வர செய்து சவுலுக்கு கடைசியாக பேசுகிறார். அதோடு சவுலுக்கு வாழ்க்கை முடிஞ்சது. இப்ப இதுல இருந்து ரெண்டு பாடம் படிக்கணும், சரிங்களா? ரெண்டு பாடம் படிக்கணும். இப்ப முதலாவது, கர்த்தரின் கட்டளைக்கு எதிராக வார்த்தைக்கு எதிரானது நம்ம செய்யவே போகக்கூடாது. அவருடைய வார்த்தையை நம்ம நிறைவேற்றுவது நம்முடைய கிறிஸ்தவருடைய கடமை. அது மட்டும் இல்லாம அவருக்கு வார்த்தைக்கு எதிராகவும் போகக்கூடாது எல்லா விஷயத்திலுமே. தவிர அவருக்கு எந்த விதமான ஒரு முரண்பாடும் பிடிக்காது. காம்ப்ரமைசிங் கெருபு, காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. அவர் சொன்னதை அப்படியே செய்யணும். 29-30 வருஷத்துக்கு முன்பா இந்தியாவில் ஒரு மதுரையில ஃபர்ஸ்ட் மீட்டிங்ஸ் நடத்தின பொழுது அங்க அருள் செல்வம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், சொன்னபடி செய்யற சுப்பனா இருன்னு சொன்னேன். ரொம்ப பேருக்கு அப்படியே பதிஞ்சிருச்சு. அவர் சொன்னதை அப்படியே செய்யணும், ஆராய்ந்து பார்த்து எதையும் மீறாமல் எதையும் விட்டு விடாமல். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அறகுறையா செய்யறது அவருக்கு பிடிக்காது. அது அவருடைய வார்த்தையை நம்ம கேட்கணும். அவருக்கு அவருடைய வார்த்தைக்கு அவர் சொல்லுகிறபடி முழு இதயத்தோடையும் செய்யறத நம்ம வாழ்க்கையில நம்ம கடமையா வச்சிருக்கணும். எந்த விதமான சவுல் செய்தது மாதிரியான காரியங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு முடியாது, முடிக்காது. அதை அந்த ஆடுகளையும் மற்றதையும் கொண்டு வந்து அதை நல்ல காரியம் செய்யறேன்னு சொல்லி பழி கொடுக்கறதுன்னு அவன் விளக்கம் கொடுத்தான். ஆண்டவருக்கு ஏன் அது பிடிக்கல? அதை நான் செய்யவே சொல்லியே. அப்படி எரோபாம் முழு இஸ்ரவேலையும் தவறா வழி நடத்தினான். எப்படி? எருசலேம்ல போய் ஆராதனை செய்யாம தான் பத்தேல் என்ற இடத்தில் கோவில்களை கட்டி. ஆண்டவருக்கு அது பிடிக்கலையே. அவன் என்ன சொன்னான்? ஆண்டவரே, ரொம்ப தூரமா இருக்கிறத விட பக்கத்திலேயே இருந்து உங்களைத்தானே கும்பிடுகிறோம், வேற யாரும் கும்பிடலையேன்னு. ஆண்டவர் அதுக்காக எரோபாம் தானும் பாவம் செய்து தன்னுடைய மக்களையும் பாவம் செய்த வைத்தான் என்று அடிக்கடி எழுதி இருக்குது. அதனாலதான் இஸ்ரவேல்ல நல்ல அரசர்கள் ரொம்ப பேர் இருக்குல்ல. ஏன்? அதனுடைய பாவத்தினுடைய கான்சிக்வன்சஸ், விளைவுகளை இஸ்ரேல பாக்கணும். ஆண்டவருக்கு பிடிக்காது. நீங்களும் யோசிச்சு பார்க்கணும். நீங்க கிறிஸ்தவர்கள் சொல்லிட்டு நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம உதாசீனப்படுத்துகிறோமா? சில நேரம் நமக்கு ஒரு குழப்பம், நமக்கு ஒரு புத்தி இருக்குது, தவறான பழக்கம். இந்த கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு பிடிச்சமான அளவு செய்யறது, பிடிச்சமான அளவு செய்யறது, முழுசா செய்யறது இல்ல. இவ்வளவு எனக்கு பிடிச்சிருக்கு. ஆண்டவருக்கு அது பிடிக்காது. அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அதுக்கு பேர் ஒபீடியன்ஸ் இல்ல. ஒபீடியன்ஸ் முழுமையானதா இருக்கணும். கீழ்ப்படிவு முழு இருதயத்தோட இருக்கணும். அந்த கீழ்ப்படிவுன்னு வருகிற பொழுது அது ஆண்டவரை திருப்திப்படுத்துகிறதா இருக்கணும், நம்மளை திருப்திப்படுத்தக்கூடாது. ஆண்டவர் சொல்ல நமக்கு பிடிக்காதையும் செய்ய சொல்வார். அவர் சொல்றாருங்கிறதுக்காக அதை நம்ம செய்யணும். சத்திய மீறுதல் கூடாது, வார்த்தைக்கு புறம்பா நடக்கக்கூடாது. நம்ம எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் செய்ய வைக்கிறது நம்முடைய மோசமான இருதயம். அதுக்குதானே திமிர் கூட அதான் அப்படி செய்ய வைக்கிறது. உண்மையான பரிசுத்தமான இருதயம் இருக்கணும்னா கர்த்தருக்கு நம்ம முழுமையாக கீழ்ப்படியணும். அவர் சொல்லுகிற அத்தனையையும் அவர் சொல்லுகிறபடி செய்து வைக்க வேண்டியது. தாவீது அப்படி இருந்தான். தவறே செய்யாத மனுஷன் இல்லை. ஆனா தவறு செஞ்ச பொழுது ஆண்டவர் அவனை விட்டு வைக்கலையே, அதுக்கு தண்டனையை கொடுத்தார். ஆனா அவன் மெய்யான கிறிஸ்தவனாக இருந்ததுனால தன்னை திருப்தி கொண்டான். நீங்க அப்படி இருக்கிறீங்களா? உங்க கீழ்ப்படிவு எப்படி இருக்கு? எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு விசுவாசமா இருக்கிறீங்க? எந்த அளவுக்கு உங்க இருதயத்தை பாவங்களை தொடர்ந்து செய்யாம பாதுகாக்கிறீங்க? ஆண்டவருடைய கட்டளைகளை எல்லாவற்றையும் தவறாக நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறீங்களா? கர்த்தருடைய சபைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீங்களா? அதுல இருந்து செய்ய வேண்டிய காரியங்களை செய்யறீங்களா? இல்ல உங்க இருதயத்துல பிடிக்கிறதுக்காக அது செய்யறதுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? சவுலுக்கு சொன்னதுதான் உங்களுக்கு, எனக்கு எனக்கு தேவையானது உன்னுடைய பலிகள் அல்ல, உன்னுடைய கெப்ஸ் இல்ல, ஒபீடியன்ஸ். ஒபீடியன்ஸ் ஒபீடியன்ஸ் வந்து நமக்கு இலக்கணமா இருக்கணும். அது முதலாவது. ரெண்டாவது, கர்த்தரால் கைவிடப்படுகிற நிலையை போல உலகத்துல மோசமானது ஒண்ணும் இல்லை. திஸ் இஸ் இது டெரபிள். எல்லா பாதிகளுக்குமே ஆண்டவர்கிட்ட வருவதற்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்கிறார். சுவிசேஷம் இருக்குது. சுவிசேஷத்தை கேட்ட என்ன செய்யணும்? ஆண்டவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு பாவத்தை உணரணும், மனம் திரும்பணும், கிறிஸ்துவ விசுவாசிக்கணும். அது செய்யணும். கிறிஸ்துவ மனம் திரும்பி கிறிஸ்துவ சுவாசிக்காத நிலையில இருக்கிறவங்க எல்லாம் ஆபத்துல இருக்கிறாங்க. அதான் வேதம் சொல்லுகிறது. ஏன்னா அவங்க முடிவு மோசமா இருக்க போகுது. கர்த்தர் நம்மோட இருக்கணும். ஆனா ரொம்ப பேருக்கு ஆண்டவர் அநேக வாய்ப்புகளை கொடுக்கிறார். இப்ப சவுல் கிறிஸ்தவன் இல்ல, அவன் கேட்டது சவுல ஆண்டவர் கொடுத்ததுக்கு காரணம் என்ன? ஒரு கிறிஸ்தவனை கொடுத்திருக்கலாமே இஸ்ரவேலுக்கு, அவர் கொடுக்கலையே. அந்த மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க என்ன கேட்டாங்க? நீங்க ராஜா தான், எங்களுக்கு தெரியுது, இருந்தாலும் உங்களை மாதிரி எனக்கு வேணாம். அந்த கண்ட்ரீஸ்ல எல்லாம் இருக்கிற ராஜா மாதிரி வேணும். அப்ப அவங்க பார்த்ததை தான் அவர் கொடுக்கிறாரு. நல்ல உயரமா, வாட்ட சாட்டமா, ஹேண்ட்ஸமா, ஒரு மல்யுத்தக்காரனை போரி, உலகத்து ஆற்றல்கள் மிகுந்தவனா, உலகத்து ஞானங்கள் கொண்டவனா, உலகத்து வல்லமைகள் கொண்டவனா கேட்டாங்க, கூட்டுட்டாரு. ஆண்டவர் கேட்டது தானே கொடுக்கணும், தொலைஞ்சு போ, நீ தானே கேட்ட, கான்சிக்வன்சஸ் எல்லாம் நீ பார்த்துக்கன்னு கொடுத்தாரு. ஆகவே அவன் எப்பவுமே கிறிஸ்தவன் இல்லை. ஆனா அவர் அவனை ராஜாவாக நியமித்ததுனால தன்னுடைய காரியங்களை இஸ்ரவேல்ல ராஜாவாக இருந்து செய்ய வேண்டி இருந்ததுனால அவன் வெற்றி அடைவதற்காக எதிரிகளோடு ஆவியானவர் அவனுக்கு வந்து உதவி செய்தார். பிறகு போயிட்டார். அந்த காரியம் நிறைவேறின பிறகு தி ஸ்பிரிட் லெஃப்ட் ஹிம். ஆனா ஸ்பிரிட் நிரந்தரமா அவன்ல ஒரு நாள் இருந்ததில்லை. ஒரு விசுவாசிக்கு வாழ்க்கையில ஆண்டவர் வருகிற பொழுது ஆவியானவர் நிரந்தரமாகவே என்றும் விட்டு விட்டு போகாதபடி இருப்பார். ஆனா இங்க அப்படி இருக்கல, இவன் அவிசுவாசி. அப்ப அவன் வாழ்க்கையில ஆண்டவர் அவனோட இருந்திருக்கிறார். அடிக்கடி ஆவியை கொடுத்து தன்னுடைய காரியங்களை சாதிப்பதற்காக உதவி செய்திருக்கிறார். அவனை தன் மக்களுக்கு ராஜாவாக இருந்திருக்கிறார். தீர்க்கதரிசிக்கு பக்கத்துல போகக்கூடிய அதிக வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். அப்ப அவன் ஆண்டவருடைய அற்புதங்களை நல்லா பார்த்திருக்கிறான். ஆண்டவருடைய சத்தியத்தை அளப்பரிய விதத்துல காது கொடுத்து கேட்டிருக்கிறான். கர்த்தரே அவனோடு பேசி இருந்த பொழுதும் இத்தனை விதமான சுவிசேஷ சந்தர்ப்பங்களை ஆண்டவர் கொடுத்திருந்த பொழுதும் மனம் மாறி அவன் ஆண்டவரை விசுவாசிக்கவில்லை. பாத்தீங்களா, அவருக்கு எதிரான காரியங்களை தான் அவன் செய்தான் சாகர வரையிலே. இதைத்தான் சொல்லுகிறது அபாண்டன்மெண்ட். ஆண்டவர் அவனை கைவிட்டு விட்டார். இப்படி யாரும் கைவிடப்பட்ட நிலைமைக்கு போயிட்டா அவங்க ரிப்பேன் பண்றதுக்கு வசதியே இல்லை. இட்ஸ் நாட் பாசிபிள் ஃபார் தேம் டு ரிப்பேன். உங்கதான் வேதம் சொல்லுகிறது ரெப்ரோபேட்னு ஆங்கிலத்தில், ரெப்ரோபேட். அது கொடுமையானது, மகா கொடுமையானது. இதுல இருந்து நம்ம என்ன படிக்கணும்? உங்களை யாராவது விசுவாசிகளா இதுவரையும் விசுவாசித்து மனம் திரும்பி உங்களுடைய பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பி கிறிஸ்துவை விசுவாசித்து அவரோடு ஒரு அன்றாடம் ஒரு நல்ல உறவு, உண்மையான ஒரு மெய்யான உறவு ஒவ்வொரு நாளும் இருந்து தொடர்ந்து மனம் திரும்பி வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை வாழாதவர்கள் இருந்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க. சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போயிருக்கிறேன், பிஷப் எனக்கு பேப்டிசம் கொடுத்திருக்கிறார், சர்டிபிகேட் இருக்குது, என் பேரு டேவிடு, என் பேரு ஏதோ ஒரு கிறிஸ்தவ பெண் பேர், இதெல்லாம் அங்க செல்லாது. மேல போன நேரத்துல இதெல்லாம் ஒரு சூட்கேஸ்ல கொண்டு போய் ஆண்டவர்கிட்ட காட்ட முடியாது. ஆண்டவரை பொறுத்தவரையில உண்மை எனக்கு தெரியாது, எங்க பல்கடிப்பும் அக்கினியும் இருக்குதோ அங்கத்தான் போக போறேன். இங்க இருந்து சாகிறதுக்கு முந்தி தான் நமக்கு அந்த மனம் திரும்புகிற வாய்ப்பு. நீங்க உங்க இதயத்துல கேட்டு பாருங்க, உங்க ஹஸ்பண்ட் ஏமாத்தலாம், உங்க வைஃபை ஏமாத்தலாம், சபை ஏமாத்தலாம், சுத்தி இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் ஏமாத்தலாம், பிள்ளைகளை ஏமாத்தலாம். அவர் ஏமாத்த முடியுமா? அவர் தானே பேசுறார் சவுலோட. உங்கிறது எனக்கு தெரியும், உங்க இதயத்தை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறது ஆண்டவர். உண்மையான விசுவாசம் இல்லாட்டி ஆண்டவர் கொடுத்திருக்கிற எவ்வளவோ சுவிசேஷ சந்தர்ப்பங்களையும் பயன்படுத்தி மிகுந்த மனத்தாழ்மையோடு உங்கள் ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்தி கொண்டு கதறி கண்ணீரோடு வந்து உங்களுடைய பாவங்களை வெறுத்து, பாவியாக இருக்கிறேனே என்று உங்களை வெறுத்து, ஆண்டவரே உங்களை பார்க்க எனக்கு கண் கூசுது ஆண்டவர், ஏன்னா நீங்க அவ்வளவு பரிசுத்தமானவர், நான் பாதின்னு சொல்லி மனம் திரும்ப எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர். இன்றைய முதல் நீங்கள் தான் என் தேவன்னு நீங்க வராம இருந்தீங்களோ, அந்த அடிப்படையில் உங்க அவரோடு உங்களுக்கு உறவு தொடர்ந்து அன்றாடம் ஒரு இயேசுவின் ஆனந்தத்தை அனுபவிக்கிற விதத்துல இல்லாம இருந்தா நீங்க கிறிஸ்தவா இருக்க முடியாது. ஆனா நீங்க போலி வாழ்க்கை நடந்து தொடர்ந்து போய் கொண்டிருந்தால் சவுலுக்கு நடந்ததுதான் உங்களுக்கும், அப்புறம் காஸ்பலே கேட்க முடியாத ஒரு நிலை வந்துடும், அவர் கிட்டயே போக முடியாத ஒரு நிலை வந்துடும். அவிசுவாசியாக ஆண்டவர் அறியாம இருக்கிறவர்கள் யோசிச்சு பாருங்க, உங்க வசதிகளை குறைச்சு மதிப்பிடாதீங்க. ஆண்டவர் கொடுக்கின்ற அநேக வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் குறைத்து மதிப்பிடார்கள், ஏன்னா அவர் பேசிட்டு இருக்கிறார். நீங்க மனம் திரும்பணும், எப்படியாவது நீங்க வந்துடணும்னு அவர் பேசிட்டு இருக்கிறார். கெடானவர்கள் அழிந்து போவது எனக்கு விருப்பம் இல்லை, அவர்கள் எல்லாம் விசுவாசித்து சத்தியத்துல வளர்றது விருப்பம்னு புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். I don't delight in the destruction of the ungodly. அப்படி சொல்லி இருக்கிற பொழுது அதையும் கேட்டு நம்ம சவுல் மாதிரி இருந்துடலாமா? அவன் எவ்வளவு திமுறா நடந்துகிட்டான், கடைசி சாகிற நேரத்திலையும் கூட அஞ்சனக்காரிய பார்க்க போறானே. நம்மள அப்படி இருந்துடல, ஏன் கடினமான இதயத்தோட இருக்கிறீங்க? ஏன் இன்னைக்கே நீங்க கிருபையின் காலமாக இருந்து ஆண்டவர் இப்படி பேசி கொண்டிருக்கிறாரே தன்னுடைய வசனத்தின் மூலமாக? ஒரு கோரமான முடிவை நோக்கி நீங்க போய்கிட்டு இருக்கணுமா? ஏன் அதுக்கு தப்பி கொள்ள கூடாது? கிருபையின் மூலமாக இலவசமாக ஆண்டவர் அந்த ரட்சிப்பை கொடுக்கிற பொழுது அந்த ஆண்டவர் இன்னைக்கே அடைந்து ஒவ்வொரு நாளும் அந்த ஆண்டவர் கொடுக்கிற ஆனந்தத்தை ஏன் நீங்க அனுபவிக்க கூடாது? யோசிச்சு பாருங்க, எவ்வளவு காலத்துக்கு தான் இந்த சந்தர்ப்பத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போறாருன்னு நினைக்கிறீங்க? கதவு ஒரு நாளைக்கு மூடப்படலாம். இவனுக்கு மூடப்பட்டது போல சவுலுக்கு கதவு ஒரு நாளைக்கு மூடப்படலாம். மூடப்படுகிற கதவு திறக்காது. நான் தட்டிக்கொண்டே இருக்கிறேன் ஆண்டவர் சொல்றார். கேட்காம இருக்கிறது ஆபத்து, நீங்க யோசிச்சு பார்க்கணும், ஜெபம் பண்ணுவோம். அன்பும் கிருபையும் உள்ள எங்கள் தேவனே, இந்த நாளிலும் கூட நீர்தாமே வல்லமையான தேவனாக இருந்து, சர்வ வல்லவராக இருந்து உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். சிக்கலான வேத பகுதிகளின் மூலமாக கூட சத்தியத்தை தெளிவுபடுத்துகிற தேவனாக இருக்கிறேன் ஆண்டவரே. இதையெல்லாம் நாம் விளங்கிக் கொள்ளுகிறதுக்கு நீர் மட்டுமே உம்முடைய பரிசுத்த ஆவியின் மூலமாக உதவுகிறேன். நாம் ஞானவான்கள் அல்ல, தொடர்ந்து கற்றுக்கொண்டு முன்னோக்கி போய்க் கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் நாம் பூரணத்துவத்தை எட்டிவிடவில்லை, எட்டிவிடவும் முடியாது என்று எங்களுக்கு தெரிகிறது ஆண்டவரே. எங்களுடைய தவறுகளை மன்னியும், எங்களுடைய இருதயங்கள் சவுலினுடைய இருதயங்களைப் போல் இருந்து விடாதபடி இருக்க உதவி செய்யும். உங்களை அறியாதவர்களின் மத்தியில இருந்தால் ஆண்டவரே அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கடினப்பட்ட இருதயத்தோடு இருந்து சவுளை போல் அழிந்து போய்விடாதபடி இந்த கிருபையின் காலங்களை அவர்கள் பயன்படுத்திக் கொண்டு சுவிசேஷத்தை விசுவாசித்து கிறிஸ்துவிடத்திலே நம்பிக்கை வைக்க நீர் அவர்களை வழிநடத்தும் ஆண்டவரே. ஒவ்வொரு மனம் திரும்புகிற ஆத்மாவும் பார்த்து பரலோகத்தில் இருக்கின்ற தூதர்கள் கூட ஆனந்தமடைகிறார்கள் என்று பார்க்கிறோம். இங்கு இருக்கின்ற இதை கேட்டுக் கொண்டிருக்கிற எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ காலம் சுவிசேஷ சந்தர்ப்பங்களை நீர் அள்ளி அள்ளி கொடுத்திருக்கிறீர்கள். இருந்தும் இன்னும் அவர்கள் மனம் திரும்பாமல் இருக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்களோடு நீர் பேசும், உடைய வல்லமையான வார்த்தை அவர்கள் காதுகள் கேட்கும்படியாக அதை திறந்துவையும். ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளுக்காக, குழந்தைகளுக்காக வருகிறோம், அவர்களோடும் கூட நீர் பேசும். இன்றைய நாள் கிருபையின் நாளாக இருக்கட்டும். ஆண்டவரே, அதே நேரத்தில் விசுவாசிகளான எங்களுக்கு நீ தொடர்ந்து உதவி செய்யும். தாவீதை காத்தது போல தொடர்ந்து இந்த காலங்களிலே எங்களை காத்துக்கொள்ளும். இந்த கொரோனா வைரஸ் பரவி கொண்டிருக்கிற காலங்களிலே எங்களுக்கு பாதுகாப்பை கொடுத்து, சத்தியத்தில் வளர்கிறவர்களாக, பல்லவத்தை நோக்கி பார்க்கிறவர்களாக, உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக இருக்க நீர் கிருபை பாராட்டும். இன்றைய மாலை நேரத்திலும் எங்களோடு நீர் பேசியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து கேட்கிறோம், ஆமென்.